துமுகத்தில் அவருடைய கிருபையினால நாம பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மற்றும் ஒரு வாய்ப்புக்கு தாழ்மையோடு நாம் தேவனுக்கு நன்றிகளையும் துதிகளையும் குமாரன் மூலம் ஏறெடுத்து இந்த ஒரு புக் ஸ்டடிஸ்குள்ளாக நம்ம கடந்த அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ கடந்த வாரம் புது சிருஷ்டியின் காரியங்கள்ல புது சிருஷ்டியின் அழைப்பு என்ற புது பாடத்துக்குள்ள நாம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நாம் சென்றிருக்கிறோம். அப்போ இந்த புது சிருஷ்டியின் அழைப்பு என்ற தலைப்பின் கீழே கடந்த வாரத்துல பார்த்த சில காரியங்களை நாம் மீண்டுமாக ஞாபகப்படுத்தி கொள்வது அவசியம். அப்போ கடந்த வாரம் நாம பார்த்த காரியம் என்னவென்றால், இந்த புது சிருஷ்டியின் அழைப்பில் தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பார்த்தோமா இல்லைங்களா? அப்ப நான் சேல் சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கலாமா? ஏன்னா நான் மறுபடியும் சொல்லிடுக்கிறோம், இது வந்து ஒரு டிஸ்கஷன் இல்லைங்களா, ஒரு ஸ்டடி. ஸ்டடி என்று சொல்லும் போது ரெண்டு பக்கமும் செய்யணும், ஒருத்தர் பேசணும், ஒருத்தர் கேட்கணும், கேட்கிறவர் பேசணும் இல்லைங்களா. அப்போ கடந்த வாரத்துல தேவன் நம்மை எப்படி அழைத்திருக்கிறார் என்று இந்த அழைப்புல நம்ம பார்க்கும் போது ஒரு வசனம் நம்ம உங்களுக்கு காண்பிச்சோம். அந்த வசனத்தை மையமாக வச்சு நாம சில நேரம் தியானிச்சிருந்தோம். அப்ப அந்த வசனம் உங்களால் சொல்ல முடியுமா? ஒன்னு கொரிந்தியர் 30 இல்லைங்களா, அல்லது 31. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த அழைப்புல நம்ம நினைச்சு நிக்கலாம், இந்த அழைப்பின் மூலம் அந்த ஒரு மேலான மகிமையை நம்ம அடைந்து கொள்ளலாம். ஆனா அதற்கு வந்துட்டு நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா இருக்கணும். இந்த அழைப்புல நாம கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களா அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு எல்லாமே இந்த அழைப்புல யார் தான், அவராவே தான் இருக்கிறார். அதனால இன்னொரு வசனம் பார்த்தோம், அதே அந்த 31 வசனத்துல எப்படி சொல்றாரு, நீங்க இந்த அழைப்புல அவருக்கு உட்பட்டவர்களா இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு ஞானமும், அவரே உங்களுக்கு நீதியும், அவரே உங்களுக்கு பரிசுத்தமும், அவரே உங்களுக்கு ரட்சிப்பும் ஆனார். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு ஞானம், அந்த பாயிண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப அந்த ஞானம் ரொம்ப முக்கியம் இந்த அழைப்புல. நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் கம்மி மகிமை கம்மியா கொடுத்துட்டு ஞானத்தை பின்னாடி தள்ளி வச்சோம்னா கூட ரொம்ப கஷ்டம். பார்த்தோம் இந்த அழைப்புல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த ஞானம் முதல்ல தேவன் வைக்கிறாரு. அந்த ஞானம் கூட இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஞானம் இல்ல. எந்த மாதிரி ஞானம் பத்தி அங்க பேசிருந்தாரு? பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ, அந்த பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அப்படின்னு சொல்லும் போது அது கூட பாத்தீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருந்தார். பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் எப்படி இருக்கும்? முதலாவது சுத்தம், பரிசுத்தம் இல்லைங்களா. அப்புறம் என்ன வரும்? சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், கிரியைகள், பட்சபாதம் இல்லாம இருக்கிறது, மாயையற்றதா இருக்குது. பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தின் படி ஒரு புது சிருஷ்டி இந்த பூமியில ஜீவித்திருந்தால் ஜீவித்தார்னா அவர் எப்படித்தான் இருப்பாருன்னா, முதல் பிரெஃபரன்ஸ் பரிசுத்தத்துக்கு கொடுப்பாரு, நெக்ஸ்ட் சமாதானம் அன்பு கொடுப்பாரு, அப்புறம் ஒவ்வொரு காரியங்களுக்கும் அங்க கொடுப்பார் என்று நாம பார்த்தோம். அப்போ அந்த வகையில எப்படி நமக்கு கிறிஸ்து இயேசுவே ஞானமாக இருக்கிறார் என்று பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், எப்படி நமக்கு கிறிஸ்து இயேசு இந்த அழைப்புல அவரே நமக்கு நீதியும் ஆகவே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு டாக்டரின்குள்ள நாம நுழைஞ்சோம். என்னன்னா, நீதிமான் ஆக்கப்படுதல், ஜஸ்டிபிகேஷன். அப்ப இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் ரொம்ப அலமான ஒரு டாக்டரின். அப்போ போன வாரம் நீங்கெல்லாம் எப்படி உணர்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியல. ஏன்னா புது சிருஷ்டி நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சோம், ரொம்ப ஜோரா இருந்துச்சு இல்லைங்களா. நல்லா கிரியேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஒரே சந்தோஷம், ஈஸியா புரிஞ்சுது இல்லைங்களா, ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா சிருஷ்டி இப்ப முடிச்சுட்டு புது சிருஷ்டிக்குள்ள வந்தவனே கொஞ்சம் இருட்டு கட்டுச்சு இல்லைங்களா. இப்போ புது சிருஷ்டினுடைய அழைப்புங்கும் பொழுது என்னென்னமோ யோசிக்கிறோம். ஏன் இப்படி அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன கருத்து வேணா சொல்லலாம். சகோதரர் ரசல் இத 6வது வால்யூமா எழுதியிருக்கிறார். அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவர் எத்தனை எழுதியிருக்கிறார்? 5க்கு அப்புறம் வந்தது இது, இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் அவர் வால்யூம் எழுதல. அந்த 5ல முதல்ல என்னது, டிவைன் பிளான் ஆஃப் தி ஏஜஸ், தேவனுடைய தெய்வீக திட்டம்ங்கிற அந்த ஒரு வால்யத்துல திட்டம் பத்தி பேசிட்டார். அப்புறம் டைம் இஸ் அட் ஹேண்ட், காலம் சமீபமா இருக்குன்னு சொல்லும் போது 2வது வால்யத்துல இந்த தேவனுடைய திட்டத்துல காலங்கள் பத்தி எல்லாம் பேசிட்டார். அப்புறம் தேவனுடைய ராஜ்யம்னு 3வது வாலயத்துல பேசும்போது என்ன பண்ணிட்டாரு, தேவனுடைய ராஜ்யம் பத்தி ஸ்பெசிபிக்கா கொடுத்துட்டாரு. அப்புறம் அர்மகதோன் யுத்தம், அப்புறம் வந்துட்டு ஒப்புற வாகுதல். அப்படின்னா அவ்வளோ டீப் டாக்டரின்ஸ், ஆழமான சத்தியங்கள் எல்லாம் பேசிட்டு வந்துட்டு கடைசியா கொடுத்தாருன்னா எப்படி கொடுப்பாரு? அதுல இருக்கிறதுல தான் எடுத்து என்ன பண்ணுவார், அதுல இருந்து எடுத்து பேசிட்டு இருப்பார். அப்படின்னா அதுல இல்லாததும் கூட சில புது விஷயங்கள், இன்னும் அதுக்கு அப்புறம் கத்துக்க வேண்டிய விஷயங்களை தான் எங்க பேசுவார், ஆறாவதுல பேசுவார். அப்ப நியாயமா நாம எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் வாலியத்துல இருந்துட்டு. ஆனா அதுக்கு நமக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும் என்ற ஒரு விசுவாசத்துல இந்த ஒரு ஆறாவது வால்யம் எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த ஆறாவது வால்யத்துல சில காரியங்கள் ரொம்ப நம்ம புரிந்து கொள்வதற்கு கருகலா இருக்கிற மாதிரி தோன்றினாலும் நீங்கள் இதெல்லாம் நினைவில் வச்சு கொள்ளலாம். ஆமா, நம்ம கொஞ்சம் கருகலான விஷயங்கள் தான் தேவனுடைய கிருபையில நம்ம பார்க்கிறோம், வேற ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த நீதிமான் ஆக்கப்படுதல் என்று பார்க்கும் பொழுது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவன் ஒருத்தர்கிட்ட தன்னுடைய தொடர்பு வச்சு கொள்ளணும்னா அவர் எந்த நிலையில இருந்தா தான் வச்சுக்கொள்வார். நீதிமான் ஆக்கப்பட்ட நீதிமான்கள் நிலையில இருந்தா மாத்திரம் தேவன் அங்க அவர்கிட்ட தொடர்பு வச்சு கொள்வார் அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவத்துக்குள்ள விழுந்து போயிடுச்சு. அப்ப இந்த ஜனங்களை தேவன் மீண்டும் அவங்ககிட்ட தொடர்பு வச்சுக்கொள்ளணும்னு சொல்லும் போது இவங்களை நீதிமான் ஆக்கணும். அப்ப இந்த நீதிமான் ஆக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள், 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து இயேசு மூலமா ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறதும், அதே சமயத்துல சபைக்கு அந்த காலத்துக்கு முன்னாலேயே அந்த வாய்ப்பு இருக்கிறது, இதெல்லாம் நாம பார்த்து முடிச்சோம். அப்போ அந்த கிறிஸ்து இயேசுவே இந்த அழைப்புல நமக்கு நீதி ஆய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அந்த டாபிக் நாம் இன்னும் முடியல, அதை மாத்திரம் இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். அடுத்த கிளாஸ்ல தான் அவர் எப்படி நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார், அவர் எப்படி நமக்கு ரட்சிப்பும் ஆய் இருக்கிறார், அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல தான் பார்ப்போம். அப்போ இந்த ஒரு வகுப்புல நம்ம மறுபடியும் அந்த ஜஸ்டிபிகேஷன்ல சில காரியங்கள் நாம ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்க்கணும். அப்போ சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமா லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த ஒரு 2 பாயிண்ட், 1000 வருட அரசாட்சியில தான் அந்த ஒரிஜினல் ஜஸ்டிபிகேஷன் நிறைவேறுது. உண்மையான நீதிமான் ஆக்கப்படுதல் தேவனுடைய திட்டத்துல 1000 வருட அரசாட்சியில தான் நிறைவேற்றப்படுது. எப்படின்னா கிறிஸ்து இயேசு மூலமா இல்லைங்களா, பாவத்துக்குழந்த வளர்ந்த மனுஷங்களை எல்லாத்தையும் உயிர்த்தெழுதல கொண்டு வந்துட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு சத்தியம் 1000 வருஷம் முழுக்க போதிச்சு அவங்கள கிரியை செய்ய வச்சு அப்புறம் என்ன ஆக்குறார், அவங்கள நீதிமான் ஆக்குறார் இல்லீங்களா. அப்ப இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் உண்மையிலேயே எப்போ நிறைவேறது பார்க்கிறோம், தேவனுடைய திட்டத்துல 1000 வருட அரசாட்சியில. ஆனா கேள்வி, 1000 வருட அரசாட்சியில அவங்க எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள், விசுவாசமா கிரியையா? ஆம், கரெக்ட். என்னன்னா கிரியை மூலம் அவங்க என்ன வராங்க, நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். ஆனாலும் கூட அதுக்கு முன்னாலேயே யார் நீதிமான் ஆக்கப்படுறாங்க, சபை. அப்ப சபை எதனால நீதிமான் ஆக்கப்படுறாங்க பார்த்தோம், விசுவாசத்தினால நீதிமான். அப்ப விசுவாசத்தினால நீதிமான் ஆகுறதுன்னா என்ன, அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் நிறைவேற்றணும் இல்லீங்களா. அப்ப விசுவாசத்தினால நீதிமான்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நிறைவேற்றணும், விசுவாசத்தினால நீதிமானம்னா என்ன பண்ணணும், ரொம்ப சிம்பிள். தேவன் அனுப்பின அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன விசுவாசிக்கணும், இவர் தான் தேவன்னா இல்ல, இவர் தான் குமாரன் இல்லீங்களா. அப்புறம் என்ன விசுவாசிக்கணும், குமாரன் இவர் தான் குமாரன் இல்ல, அவர் தான் நமக்கு மீட்பு ஆயிருக்கிறார். எப்படி ஆயிருக்கிறார், அவர் கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை ஈடு பலியாக கொடுத்தார், அப்புறம் உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுதலின் மூலம் நமக்கு அரசாட்சியில அந்த ஒரு ஒட்டுமொத்த பரிபூர்ணம் கிடைக்க போகுது. அப்ப இவர் தான் நமக்கு மீட்பு, யாரு, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து இயேசு மேல அவருடைய பலியின் மேல அவர் இனி வரப்போகிற காலங்களை நிறைவேற்றுகிற காரியங்களின் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது ஒருத்தர் என்ன ஆகிறாரு, இப்போ பாவமான நிலையில இருந்துட்டு இந்த இப்படி வச்சுட்டு அந்த விசுவாசத்தினால நீதிமான்கிற நிலைக்கு போயிட்டு அப்புறம் இந்த புது சிருஷ்டியின் அழைப்புக்குள்ள வந்து தன்னுடைய பலி செலுத்தி அவரும் எங்கேயே போய் சேராரு, குமாரனுடைய சுபாவத்திற்கு தேவனுடைய சுபாவத்திற்கு அங்க போய் சேர்வது நாம பார்த்தோம். இப்ப கேள்வி, 1000 வருட அரசாட்சியில விசுவாசத்தினால இல்ல கிரியையினால நீதிமானாக்கப்படுறாங்க. இப்ப சுவிசேஷ யுகத்துல சபை வந்துட்டு விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுறாங்க, இந்த விசுவாசம் குமாரன் மூலம் வருது. இப்போ இதுக்கு கொஞ்சம் முன்னால யூத யுகத்துல விசுவாசிகள் இருந்தாங்களா, விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டவங்க, யூத யுகத்துல யாராவது விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டவங்க இருக்கிறார்களா அப்படின்னா இருக்கிறாங்க. அப்போஸ்தல் பவுல் ரொம்ப தெளிவா பேசும் போது முற்பிதாக்களை என்னன்னு தான் குறிப்பிடுகிறார், அவங்க கூட என்னதான், விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டவங்க. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு வர்றதுக்கு ஒருத்தர் யார் மேல விசுவாசம் வைக்கணும், குமாரன் மேல, அவருடைய ஈடுபலியின் மேல, அவன் ஈடுபலியின் மூலம் வரக்கூடிய அந்த மீட்பின் திட்டத்தின் மேல. ஆனா முற்பிதாக்கள் கூட என்னன்னு தான் சொல்றாரு, அவங்களும் விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, எப்படி இந்த காரியம் தேவனுடைய திட்டத்துல சாத்தியமாகும், ஏன் சாத்தியமாகிறது கஷ்டங்கிற மாதிரி நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ முற்பிதாக்கள் காலத்துல யார் வரல? வரல. பலி கொடுத்தாரா? கொடுக்கல இல்லீங்களா? அப்போ முற்பிதாக்கள் எப்படி விசுவாசனால, எப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சிருப்பாங்களா? இப்படி டைரக்டா கேள்வி கேட்டா, முற்பிதாக்கள் நீதிமான்கள் என்று எண்ணப்படுவதற்கோ இல்ல நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கோ குமாரன் மேல விசுவாசம் வச்சிருப்பாங்களா? ஆனா அவங்களுக்கு கூட என்ன ஆகுறாங்க? விசுவாசனால நீதிமான் ஆக்கப்படுறாங்க. போது எப்படி அவங்க விசுவாசனால் நீதிமான் ஆக்கப்படுவாங்கன்னா, கண்டிப்பா அவங்களுக்கு கிறிஸ்துவை அப்போ முழுவதுமாக அறிந்து கொள்ள வாய்ப்பு இல்ல, தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்தல. அவருடைய தெய்வீக திட்டத்துல அந்த மீட்பு, அந்த பலி, அந்த அவங்க முற்பிதாக்களுக்கு தேவன் நமக்கு கொடுத்த அளவுக்கு அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கல சரிங்களா? அப்புறம் அவங்க எதை விசுவாசிச்சாங்க, யாரை விசுவாசிச்சாங்க, அப்புறம் எப்படி அவங்க அந்த விசுவாசத்தினால நீதிமான்கள் என்று என்னப்பட்டாங்க அப்படின்னா, ஒரு வசனம் நீங்க படிங்க. அவர்கள் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கல, யாரை விசுவாசிச்சாங்கன்னா, ரோமர் 4:3 படிங்க.
வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று.
கரெக்ட் இல்லீங்களா? ஆபிரகாம் யாரை விசுவாசிச்சார்? தேவனை விசுவாசிச்சார், அது அவருக்கு எப்படி எண்ணப்பட்டுச்சு? நீதி என்று எண்ணப்பட்டுச்சு. அப்ப முற்பிதாக்கள் அவங்க யாரை விசுவாசிக்க கூடிய வாய்ப்பு இல்லைன்னா, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்க கூடிய வாய்ப்பு கம்மி. ஆனா யாரை அவங்க விசுவாசிச்சாங்க பார்க்கிறோம்? தேவனை விசுவாசிச்சாங்க. ஏன்னா அப்போதைக்கு தேவன் தான் நல்லா தெரிஞ்சிருந்தார். தேவன் முற்பிதாக்களுக்கு எல்லா வகையிலும் வெளிப்பட்டு இருந்தார் இல்லீங்களா? அப்போ தேவனை விசுவாசிச்சாங்க, அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தேவனை விசுவாசிச்சா போதும், என்ன என்று ஆகலாம், நீதிமான் என்று ஆகலாம் இல்லீங்களா? அப்போ முற்பிதாக்கள் கூட நீதிமான்கள் தான் தேவன் எண்ணிக்கொண்டார். எப்படின்னா அவர்கள் தேவனை விசுவாசிச்சாங்க. ஏன் அவங்க கிறிஸ்துவை விசுவாசிக்கல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, தேவன் உண்மையிலே இப்ப நான் கொஞ்சம் முன்னாடிக்கு சொன்ன பாயிண்ட் மாதிரி, இது முற்பிதாக்களுக்கு தேவன் வந்துட்டு நமக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தெளிவான அறிவுல கொடுத்திருக்கிறாரோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்துல என்னென்ன மாதிரியான காரியங்கள் எல்லாம் செய்யறாரு, அவருடைய ஈடுபலியின் மூலம் எப்படி இந்த ரட்சிப்பின் திட்டம் நிறைவேறுது, இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு வெளியாகப்படல பார்க்கிறோம்? முற்பிதாக்களுக்கு வெளியாகப்படல. ஆனாலும் இந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருந்துச்சு. உதாரணத்துக்கு ஏனோக், ஏனோக் பேசினாரு, என்ன பேசினாரு? இயேசு கிறிஸ்து எப்படி 1000 வருட அரசாட்சியில பரிசுத்தவான்களோடு வந்து ஆளுகை பண்ணுவார்னு பேசியிருந்தார். ஆனா அவருக்கு ஒரு புல் டீடைல் தெரியுமா? தெரியாது இல்லீங்களா? அப்போ ஆபிரகாம் கூட சொன்னாரு, ஆபிரகாம் கிட்ட தேவன் சொன்னாரு, உன்னுடைய சந்ததிக்குள்ள நான் இந்த பூமியின் சகல தேசங்களும் என்ன பண்ணுவேன், நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லும் போது அங்க தேவன் ஆபிரகாம் கிட்ட இன்டைரக்டா என்ன பேசிருக்கிறார் இல்லீங்களா? ஆபிரகாம் கிட்ட தேவன் இந்த வார்த்தை வாக்கு தத்துவம் சொல்லும் போது அதுக்கு முன்னாடியே ஆயிரக்கணக்கான பேர் என்ன இருக்கிறாங்க, மறிச்சு போயிருக்கிறாங்க. அப்ப அத்தனை பேர் மறிச்சு போயிட்டு இருக்கும் போது ஆபிரகாம் கிட்ட வந்து சும்மா பிளைண்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சந்ததிக்குள்ள நான் எல்லாரும் என்ன பண்ண போறேன் அப்படிங்க போது, எல்லாரும் அப்படிங்க போது அங்க ஆபிரகாம் என்ன உணர்ந்திருப்பாருன்னா, அப்போ செத்தவங்கள் எல்லாம் கூட திரும்பி தேவன் ஆசீர்வதிப்பார் போல தெரியுது. அப்படின்னா அங்க ஆபிரகாம் கிட்ட என்ன லைட்டா தேவன் காண்பிச்சிருக்கிறாருன்னா, என்னுடைய திட்டத்துல உயிர்த்தெழுதல் உண்டு, அது கூட 1000 வருட அரசாட்சியில வரும், அப்ப என் குமாரன் வந்திருப்பாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பலி கொடுப்பாரு ஈடு பலி, இந்த விஷயங்கள் எல்லாம் தேவன் வந்துட்டு ரொம்ப இன்டைரக்டா ஒரு வார்த்தையின் மூலம் யாருக்கு வெளிப்படுத்திருக்கிறார்? ஆனா நமக்கு வெளிப்பட்ட மாதிரி வெளிப்படுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா, அப்படி இல்லவே இல்லை இல்லீங்களா? எல்லாம் ரொம்ப கண்டென்ஸ்டு ஃபார்ம், அப்படின்னா சுருக்கமா அவங்களுக்கு வெளிப்படுத்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு முழு வெளிச்சம் அவங்களுக்கு கொடுக்கலங்க போது, அப்ப அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசா தான் நீதிமான்கிற காரியத்தை யார் எதிர்பார்க்க போறதில்ல? தேவன் எதிர்பார்க்க போறதில்ல. ஆனா தேவன் தன்மை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தார், ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க தேவனை விசுவாசிக்கணும் அட்லீஸ்ட். அப்போ அதை செஞ்சு அவர் என்ன நினைச்சிருந்தாரு, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அவர் வந்துட்டு அது வந்து அவனுக்கு என்னன்னு என்னப்பட்டுச்சு, அது வந்து அந்த வசனம் முழுக்க அப்படியே முற்பிதாக்களுக்கு அங்க அப்ளை ஆகும். அப்போ கிறிஸ்து இயேசு இல்லாட்டியும் அவர் வந்து பலி கொடுக்காட்டியும் அவர்கள் தேவனை விசுவாசிச்சா போதும், அந்த விசுவாசத்தினால் அவர்கள் என்ன என்ற எண்ணப்பட்டார்கள், நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆனாலும் சகோதர சகோதரிகளே, நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கும் போது அந்த விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கும் இன்னைக்கு நாமோ நம்மளுடைய விசுவாசத்தினால நீதிமான் ஆக்கப்படுறதுக்கும் ஒரு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லீங்களா? இப்ப நீங்க நெக்ஸ்ட் கேள்வி என்ன கேட்கலாம்னா, அப்ப அவர்களும் விசுவாசத்தினால நீதிமான் ஆயிட்டாங்க, நாமளும் விசுவாசத்தினால நீதிமான் ஆயிட்டோம், அப்புறம் நமக்கு மாத்திரம் ஏன் அந்த கிரீடம், அவங்களுக்கு ஏன் அந்த கிரீடம் இல்ல. கேட்கலாமா இல்லையா? ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா? நாம விசுவாசத்தினால் நீதிமான்கள். அதே லிஸ்ட்ல யார் கூட வரா? முற்பிதாக்கள் கூட வராங்க இல்லைங்களா? அப்போ நமக்கு வந்துட்டு இந்த கிரீடம் வச்சிருக்கிறாரு, இந்த 144,000 பேருக்கு இல்லைங்களா? அப்போ அதே வாய்ப்புல யார் கூட கண்டிப்பா வரணும்? முற்பிதாக்கள் வரணும் இல்லீங்களா? இன்னும் கூட நல்லா யோசிச்சா அந்த மாதிரி ஒரு கணக்கு எடுத்துட்டு நம்மையும் முற்பிதாக்களையும் கண்ட ஒரு எடை போட்டு பார்த்தோம்னா இந்த வாய்ப்பு முழுவதுமே யாருக்கு போயிடும்? முற்பிதாக்களுக்கே போயிடும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது தேவன் பார்வையில? ரொம்ப பரிசுத்தம், நம்மளதெல்லாத்தையும் விட இல்லீங்களா? அப்போ நம்மளும் விசுவாசத்தினால் நீதிமான்கள், அவர்களும் விசுவாசத்தினால நீதிமான்கள்னு சொல்லும் போது அப்புறம் ஏன் தேவன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கல? நியாயமா கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? அவங்களும் விசுவாசம், நம்மளும் விசுவாசம், அவங்களும் அதனால் நீதிமான், நாமளும் அதனால் நீதிமான் இல்லைங்களா? ஆனா ஏன் வந்துட்டு தேவன் இந்த பரம அழைப்பின் வாய்ப்பு இல்ல புது சிருஷ்டியின் வாய்ப்பு அவங்களுக்கு தேவன் கொடுக்கல? முதற் பலன் இயேசு, அது வந்துட்டு பழைய பாயிண்ட் ஆயிடுச்சு இந்த கிளாஸ்க்கு வரும்போது இல்லைங்களா? இப்ப என்ன அப்படின்னா இங்க ஒரு வித்தியாசமான கண்டிஷன். சகோதர சகோதரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க, ஏன்னா தேவனுடைய திட்டம் அப்பதான் நமக்கு கொஞ்சம் நல்லா புரியுது. நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிறது. அப்ப பார்க்கும் பொழுது என்னன்னா, அவர்கள் விசுவாசத்தினால தேவனை விசுவாசிச்சா போதும், நீதிமான்கள் என்ன பட்டாங்க. ஆனா வந்துட்டு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு இன்னைக்கு பரம அழைப்புல கிடைச்சிருக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னா அதுக்கு என்ன ஆகணும்னா, தேவன் இந்த மனுக்குலத்தை ஒரு தண்டனைக்கு கீழே என்ன பண்ணிருக்கிறார், அனுமதிச்சிருக்கிறார். அப்ப அந்த தண்டனைக்கான சரியான விலை கிரயம் என்ன ஆகணும்? கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறத்தான் இந்த ஒரு பாக்கியம் யாருக்குமே கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ஆதாமே தண்டனைக்குள்ளாக அனுமதிக்கப்பட்டார், தண்டனையின் காலத்துக்குள்ள போயிட்டார். அப்போ ஆதாமின் சந்ததியில வந்தவங்களை தான் முற்பிதாக்களும் கூட, அப்புறம் நாமும் கூட. அப்போ அந்த ஆதாமின் ஜீவனுக்கு ஒரு சரியான ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, தேவன் இந்த ஒரு பரம அழைப்பா இங்க அந்த பூமியில அங்க தர முடியும். அப்ப இந்த அதற்கு தேவையான இந்த விலைக்கிரயம் தருவதற்கு முன்னால அந்த அந்த விலைக்கிரயத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நான் எப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கொள்றதுக்கு இப்போ ஒரு மனுஷன் நீங்க எடுத்துக்கோங்க. அவர் வந்துட்டு ஒரு பெரிய பாவம் வந்துட்டு அவர் செஞ்சிட்டார், ஒரு குற்றம் செஞ்சுட்டு அப்புறம் அவர் நீதிமன்றத்துல போறார். அப்போ ஜட்ஜ் வந்துட்டு அவருக்கு ஒரு 7 வருஷம் தண்டனை அவர் கொடுத்துடுறார். அதாவது அவர் செஞ்ச குற்றம், இப்ப அந்த குற்றத்துக்கு அவர் என்ன செஞ்சே ஆகணும்? தண்டனை அனுபவிச்சே ஆகணும் இல்லீங்களா? அப்ப தண்டனை அனுபவிச்சே ஆகணுங்கிறது அவருக்கு கண்டிஷன். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன ஆவாரு? விடுதலை ஆவார் இல்லையா? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் உங்களுக்கு. அவர் செஞ்சுட்டாரு ஒரு குற்றம், அப்போ சட்டத்தின் படி அவர் ஒரு தண்டனை அனுபவித்தே ஆகணும். அதற்கப்புறம் தான் அவருக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். அந்த 7 வருஷம் வந்துட்டு அவர் மனம் திரும்புவதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை காலம். இப்போ ஜட்ஜ் தீர்ப்பு கூறின உடனேயே இந்த மனுஷன் வந்துட்டு தன்னுடைய தப்புதெல்லாம் உணர்ந்துட்டு 7 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி ஒரு திருந்தின மனுஷனா புது மனுஷனா வருவாரோ அந்த கண்டிஷனோட பெட்டர் கண்டிஷன் இப்பயே வந்துட்டார். தன் அதாவது பூர்வநாமம் சொல்லுவோம், எல்லா தப்பும் ஒரு 2 செகண்ட்ல நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு கோபத்துல ஒரு முன் விதத்துல ஏதோ குத்துறதோ வெட்டுறதோ நடந்து முடிச்சிடும். ஆனா அது செகண்ட் நடந்து முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க? உணர்ந்துருவாங்க இல்லீங்களா? இப்போ அவர் தீர்ப்பு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமே இவர் எல்லா குற்றங்களையும் ஒத்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு மனம் திரும்பி ஒரு நல்ல மனுஷனா பேசினா கூட அவர் மனம் திரும்பினாருங்கிறத ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த விடுதலை அவருக்கு எப்பதான் கிடைக்கும்? சிம்பிள், புரியுதுங்களா? அப்போ அவர் செஞ்ச தப்புக்கு அவர் தண்டனை எப்போ அனுபவிச்சு முடிக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் அந்த அவருக்கு அந்த பழைய பிளஸ்ஸிங் அங்க அவருக்கு கிடைக்கும், அந்த ஒரு சுதந்திரம் அவருக்கு கிடைக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? ஆனா அதுக்கு இன்பிட்வீனே அவர் திருந்தின மனம் காமிக்கல. ஆனா அந்த மனசு நாம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த சுதந்திரம் அவருக்கு எப்பதான் கிடைக்கும்னா, அவர் அந்த தண்டனையா அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்குரிய அந்த தண்டனைக்குரிய ஒரு விலைக்கிரயம் கொடுக்கணும். சிம்பிள், அதேதான். அப்ப தேவன் வந்துட்டு அவருடைய சட்டத்திலப்படி என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஒரு தண்டனை சொல்லிட்டார் இல்லைங்களா? ஒரு சாபம் போட்டுட்டார். இப்ப இந்த தண்டனையிலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலமும் நீதிமான்கிற நிலைமைக்கு வரணும் என்றால் அதற்குரிய ஒரு விலைக்கிரயம் கொடுக்கப்படணும் சரிங்களா? ஆனா அது எப்ப கொடுக்கப்படுது அப்படின்னா, ஆதாம் விழுந்ததுலேருந்து ஒரு 4000 வருஷத்துக்கு அப்புறம் கிறிஸ்து இயேசு வந்து கொடுக்கிறார். ஆனா முற்பிதாக்கள் எப்போ தேவன் திட்டத்துல வராங்கன்னா, அதுக்கு முன்னாலேயே வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்றாங்க? தேவனையே விசுவாசிச்சாங்க. அப்ப அவங்க ஹார்ட் கண்டிஷன் கரெக்ட், ஆனா நானும் விசுவாசித்தேன், நீதிமான்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஆபிரகாம் ஒருவேளை தேவன் கிட்ட எனக்கு பரம அழைப்பு வாய்ப்பு கொடுத்து என்னைய 144,000 அப்படின்னு கேட்டா, இல்லப்பா உன் ஹார்ட் கண்டிஷன் கரெக்ட், உங்க எண்ணம் கரெக்ட், உங்க கிரியை கரெக்ட், ஆனா என் திட்டத்துல அங்க ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கான ஈடு பலி ஒருத்தர் கொடுக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஒரு வாய்ப்புக்குள்ளயே எல்லாருமே அங்க நுழைய முடியும். தேவனுடைய திட்டம் பாருங்க எவ்வளோ ஞானமா அவர் அங்க போட்டுடுக்கிறது நமக்கு தெரியும். அப்போ இது நீங்க ஒரு வசனம் படிச்சீங்கன்னா அதுலதான் நமக்கு இந்த பிதாக்களும் விசுவாசினால நீதிமான்கள் தான், நாமளும் விசுவாசினால நீதிமான்கள் தான். ஆனா இந்த ரெண்டு நிலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா அவங்க இந்த விலைக்கிரயம் கொடுக்கறதுக்கு முன்னால விசுவாசிச்சாங்க, நாம இந்த விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் விசுவாசிக்கிறோம். இந்த ரெண்டு விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கு அவங்களை விட மேன்மையான ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு, அவங்களுக்கு அது தருவதற்கு முடியாது தேவன் திட்டத்தில். அந்த வசனம் நீங்க எபிரேயர் 11:40 படிக்கலாம்.
அவர்கள் நம்மை இல்லாமல் போராறு ஆகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார்.
புரியுதுங்களா? அப்போ தேவன் என்ன அருமையா சொல்லியிருக்காரு, நம்மை இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாது, ஆகாத படிக்கு என்ன சொல்லியிருக்கிறார் நமக்கு, பாருங்க விசேஷித்த நன்மையான தொண்டை தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்கிறார், நியமிச்சு இருக்கிறார். இதே தான் வந்துட்டு அங்க யோவான் ஸ்நானகன் பத்தி இயேசு கிறிஸ்து பேசும் போது கூட, இப்ப எல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும் போது இவ்வளவு டாக்டரின் அவர் மைண்ட்ல இருக்குது. என்ன வார்த்தைன்னா, அதாவது வசனப்படிங்க மத்தேயு 11:11 படிங்க பாருங்க. அப்போ ஸ்திரீ நிறத்துல பிறந்தவங்கல்ல யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரியவர் ஒருத்தர் இல்ல, ஆனாலும் பாருங்க பரலோகத்துல ஒருத்தர் சின்னவர்னா அவர் கண்டிப்பா யார் விட பெருசா இருப்பாரு, இந்த யோவான் ஸ்நானகன். ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவர்கள் ரொம்ப பெரியவர் யோவான் ஸ்நானகன், ஆனா பரலோகத்துல யார் சின்னதோ அவர் யார் விட பெரியவரா இருப்பார். ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னா, இந்த விலைக்கிரயம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யார் வந்துட்டா, யோவான் ஸ்நானகன், முற்பிதாக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. அப்ப அந்த தண்டனைக்கு ஒரு சரியான ஃபைன் இல்லீங்களா, பெனால்டி, அந்த ஒரு என்ன சொல்றது நம்ம ஆன்டி லூட்ரான், ஈடு பலி யார் கொடுக்கணும், கிறிஸ்து கொடுக்கணும். அப்பதான் அவங்க அதுக்கு எல்லாம் ஃப்ரீ ஆயிட்டு அந்த பிளஸிங் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இல்லீங்களா. பாருங்க எவ்வளவு அருமையா அங்க தேவன் அந்த திட்டத்துல வச்சிருக்காரு. ஏற்கனவே பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா, ஏன் முற்பிதாக்களுக்கு இந்த அழைப்பை தேவன் கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா கிறிஸ்து இயேசு தான் என்ன ஆகணும், முதல்ல வரணும்னு சொன்னோம். ஆனா இப்ப கொஞ்சம் டீப்பா போகும்போது அவர் என்ன சொல்றாருன்னு அந்த திட்டம் பாருங்க எப்படி சொல்றாரு, அவங்க கூட விசுவாசனால நீதிமான்கள் தான், நாம கூட விசுவாசனால நீதிமான்கள் தான், ஆனா அவங்க அந்த ஓட்டம் ஓட முடியாது, ஓடி பிரைஸ் வாங்க முடியாது, நமக்கு மாத்திரம் ஓட்டம் ஓடலாம், அதற்குரிய பரிசையும் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்ல போது அங்க சென்டர் பாயிண்ட் என்ன வருதுன்னா, அந்த கீழ்படியாமைக்கு ஒரு சரியான பலி இங்க செலுத்தப்படணும், அதற்கப்புறம் வருகிறவர்களுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்க கிடைக்கும் நாம பார்த்தோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்போ நெக்ஸ்ட் நாம மறுபடியும் இந்த ஒரு நீதிமான் ஆக்கப்படுதல் என்று சொல்லும் போது அதுக்கு நம்ம என்ன விளக்கம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்துல அவர் என்ன வச்சிருக்கார் அப்படின்னா, சில முக்கியமான காரியங்கள் அவர் வச்சிருக்கிறார். அதுதான் பேசிக் அவருடைய திட்டத்துல. என்ன பேசிக், அடிப்படை திட்டம் என்ன அப்படின்னா, எந்த நிலையானாலும் அந்த நிலையில ஒரு நித்திய ஜீவன், அது அவர் வந்து தேவன் வச்சுட்ட ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம். புரியுதுங்களா? இப்ப ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, அவங்களுக்கு தேவன் என்னதான் பிளஸ்ஸிங் வச்சிருந்தாரு, நித்திய ஜீவன். அது ஒரு பாயிண்ட்ல கிடைக்கிறது கிடையாது இல்லீங்களா. அந்த நித்திய ஜீவன் தேவன் திட்டத்துல வச்சிருக்கிற ஆசீர்வாதமான நிலை. புரியுதுங்களா? அப்படி இருக்கிறதுக்காகத்தான் மனுஷனே என்ன பண்றாரு, அவரு சிருஷ்டிக்கிறார். புரியுதுங்களா? அப்ப நித்திய ஜீவன்கிற ஒரு காரியத்தை நீங்க எடுத்துட்டு அதை எப்படி நீங்க நினைவுல வச்சுக்கணும்னா, அது அவருடைய திட்டத்துல ஒரு பரிசு. புரியுதுங்களா? இந்த பரிசு பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்னு தேவன் திட்டம் வச்சிருக்காரு தெரியுங்களா. அவர் சோதிக்கும் போது அவங்கள் நாங்க நீதிமான்கள் காமிக்கணும். புரியுதுங்களா? அவர் ட்ரையல் வைக்கும் போது அப்படின்னா, அவங்க கீழ்படியாமைக்குள்ள போகாம கீழ்படிதல் காமிக்கணும். புரியுதுங்களா? நித்திய ஜீவன்கிற பரிசை பெற்றுக்கொள்ளணும்னா ஒருத்தர் என்ன பண்ணணும், தேவன் பரிசோதனை பண்ணும் போது அவங்க கீழ்படிதல் காமிக்கணும், உண்மை காண்பிக்கணும், விசுவாசம் காண்பிக்கணும். புரியுதா? அப்ப வந்து அவங்க எதுக்குள்ள கண்டிப்பா போகணும். ரொம்ப சிம்பிளே, ஒரு ஒரு போட்டியிலும் இன்னைக்கு இருக்குது, ஒரு ஒரு போட்டியிலயும் ஒரு பிரைஸ் இருக்குது சரிங்களா. ஆனா அந்த பிரைஸுக்கு முன்னால என்ன இருக்குது, அந்த சோதனை இருக்குதா இல்லையா, டெஸ்ட், அதுதான் போட்டி நம்ம வச்சுக்கிறோம் இல்லீங்களா. அப்போ தேவன் திட்டத்திலயும் அப்படித்தான், ஒரு பிரைஸ் இருக்குது நித்திய ஜீவன், அந்த பிரைஸுக்கு முன்னாடி ஒரு சோதனை இருக்குது, ஒரு ட்ரையல். ஆனா இந்த சோதனைக்கு என்ன இருக்குது தெரியுங்களா, தேவன் ஒருத்தர் சோதிக்கணும்னா அங்கத்தான் பாயிண்டே வருது. தேவன் எல்லாரையும் சோதிக்க மாட்டாரு, புரியுதுங்களா? தேவன் யார மாத்திரத்தான் சோதிப்பார்னா, நீதிமான மாத்திரம் தான் சோதிப்பார். அதாவது ஒரு பரிபூர்ண நிலையில இருக்கிற மனுஷனை மாத்திரம் தான் அவர் என்ன பண்ணுவார், சோதிப்பார். ரொம்ப சிம்பிளா புரியுதுங்களா இல்ல கஷ்டமா புரியுதுங்களா? எப்படியோ ஆனா புரியணும் இல்லைங்களா. தேவன் திட்டத்துல நித்திய ஜீவன் பரிசுனா அந்த நித்திய ஜீவனுக்கு ஒரு சோதனை இருக்குது. அந்த சோதனை வேண்டும்னா அந்த சோதிக்கப்படுவதற்கு ஒரு நிலையில இருக்கணும். எந்த நிலைனா, நீதிமான்கிற பரிபூர்ணமான நிலையில இருக்கிறவங்களை மாத்திரம் தான் தேவன் என்ன பண்ணுவாரு, சோதிப்பாரு. அதுதான் நம்ம போன கிளாஸ்ல சொன்னோம், அந்த ஒரு நிலையத்தான் ஆதாம் என்ன பண்ணிட்டாரு, இழந்து போயிட்டாரு. அப்புறம் ஆதாமனுடைய ஒட்டுமொத்த சந்ததியுமே இழந்து போச்சு. ஆதாமே தவறிட்டனால தேவன் என்ன பண்றது, அந்த சோதனைய மற்றவங்க யாருக்கிட்டையும் வைக்கிறது கிடையாது. ஏன் சொல்றாரு, நீங்க நிச்சயமா நான் சோதிக்கக்கூடிய நிலையில நீங்க இல்லப்பா, நீங்க நீதிமான்கிற நிலையில இல்லப்பா, நீங்க பாவிகள்ங்கிற நிலைக்கு போய் பாவி 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 நிறைய பாவிகள் ஆயிட்டு ரொம்ப டஞ்சனுக்குள்ள இருக்கிறீங்க, நான் உங்களை சோதிக்கணுங்கிற அவசியமே இல்ல. அப்ப நான் உங்களை சோதிக்கணும்னா மறுபடியும் நீங்க என்ன ஆகணும், மறுபடியும் அந்த நீதிமான நிலைமைக்கு உயர்த்தப்படணும். அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்றேன், அதுல நீங்க ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் தேவன் திட்டம், இதுதான் பிளான், புரியுதுங்களா? அப்ப இப்ப மனுக்குலம் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பாக்குறோம், எல்லாருமே அந்த ஒரு பாவத்துக்குள்ள அங்க விழுந்திருக்கிறாங்க. இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த வசனங்கள் நம்ம படிக்கும் போது ஒரு ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, எங்கேயுமே அதாவது தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தான் வசனம், நிறைய வசனம் எல்லா வசனங்களும் சொல்லுது. இப்ப ரொம்ப சிம்பிளா, ஒருவர் யாருக்கு முன்னால மாத்திரம் நீதிமான் ஆக்கப்படணும், நீதிமானா இருக்கணும், தேவனுக்கு முன்னால மாத்திரம் தான். ஏன் அப்படின்னா, யாரையுமே வந்துட்டு கிறிஸ்துவுக்கு முன்னால நீதிமானா இருக்கணும்ட்டு வசனம் இல்ல, நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம், புரியுதுங்களா? நம்ம ரொம்ப சிம்பிளா சார், தேவனுடைய திட்டத்தில் எப்படி இருக்குன்னா, எல்லா ஜனங்களும் யாருக்கு முன்னால மாத்திரம் நீதிமானா இருக்கணும்னு இருக்குன்னா, தேவனுக்கு முன்பாக நீதிமான்களா இருக்கணும் அப்படின்னு அவருடைய திட்டம் இருக்குது, அவருடைய சட்டம் இருக்குது, அவருடைய நீதி இருக்குது. ஆனா என்ன இல்லைன்னா, கிறிஸ்துவுக்கு முன்னால நீதிமான் இல்ல. ஆனா எப்படி சொல்லிருக்குன்னா, இந்த பூமியில மனுஷனா பிறந்துட்ட ஒரு ஒருத்தரும் தேவனுக்கு முன்னால நீதிமானா இருக்கணும், ஆனா அது யார் மூலமா ஆகணும், கிறிஸ்து மூலமா. இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், தேவனுக்கு முன்பாகத்தான் நீதிமானா இருக்கணும் அப்படிங்கறது வேதத்தினுடைய அந்த தேவனுடைய திட்டத்தினுடைய நீதி நியதி இல்லைங்களா, சட்டம். ஆனா அந்த சட்டம் என்ன சொல்லல, கிறிஸ்துவுக்கு முன்னால நீதிமான்னு சொல்ல, தேவனுக்கு முன்பாக நீதி, ஆனா அந்த நீதி யார் மூலம் வரும், கிறிஸ்து மூலமா வரும் இல்லைங்களா. இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் அப்படி தேவனுக்கு முன்னால மாத்திரம் நீதி அப்படி தேவன் வச்சுட்டாரு இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இந்த சட்டம் ஆதாம் கிட்ட சட்டம் யார் சொன்னா, நீங்கள் கீழ்படியணும், நீங்க பழம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்கன்னா பாவி ஆயிடுவீங்க, பாவி ஆனீங்கன்னா நீங்க என் கூட உறவு வச்சுக்கொள்ள முடியாதுங்கிறது என்னுடைய திட்டம்னு யார் சொன்னா, தேவன் சொன்னார். அப்ப அந்த திட்டத்தை மீறும் போது அதற்குரிய தண்டனை கூட யார் தான் ஆதாமுக்கு சொல்றா பார்க்கிறோம், தேவன் தான் சொல்றார், புரியுதுங்களா? அப்போ தேவன் சொல்றாரு, ஆதாம் தப்பு செஞ்சதுக்கு அப்புறம், ஆதாம் தப்பு பண்ணிட்டீங்க, என்னுடைய சட்டத்தை நீங்க மீறிட்டீங்க, இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாது, தயவு செஞ்சு என்ன சொல்லுங்க, நீங்க ஏதேனும் காலி பண்ணிடுங்க, இப்படித்தான் சொல்லிருப்பாரு இல்லைங்களா? என் சட்டத்தை நீங்க கீழ்படியவில்லை, நீங்க மீறிட்டீங்க, அதனால் என்கிட்ட உங்களுக்கு இனி எதுவும் இல்ல, நீங்கள் ஏதேனும் விட்டு போயிருங்க, அவ்வளவுதான். இப்படி திரும்பினவர் தான் தேவன் அன்னைக்கு திரும்பினாரு, இன்ன வரைக்கும் மறுபடியும் திரும்பல இல்லைங்களா? அப்ப எல்லாம் பாவி நிலைக்கு போகும் பொழுது, ஆனா இதுக்கு எல்லாமே யார் தான் காரணம், யார் தான் இந்த மாதிரி திட்டம் கொண்டு வந்திருக்கிறா, இதெல்லாம் யாருடைய சட்டம், தி லாஸ் ஆஃப் காடு, தேவனுடைய சட்ட திட்டம் இல்லைங்களா? அப்போ தேவனுக்கு முன்பாகத்தை இனிமேல் என்ன எல்லாரும் என்ன ஆகணும், நீதிமான் ஆகணும். இப்ப அவருக்கு முன்னாக எல்லாரும் பாவிகள் ஆயிட்டாங்க, ஏன்னா தேவனுடைய நம்ம பார்க்கிறோமே அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமே எதுவா இருக்குது பாருங்க, நீதி. அப்படின்னா தேவன் ஒரு சட்டம் போட்டுட்டாருன்னா எக்ஸாக்டா பாப்பார், அங்க வந்துட்டு தேவன் கிட்ட கொஞ்சம் அவர் நீதிக்கு புறம்பா நடந்துட்டு தேவனே கொஞ்சம் இறக்கும், அந்த இதெல்லாம் கிடையாது இல்லைங்களா? அதான் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, பல்லுனா பல்லு, கண்ணுனா கண்ணு, ஜீவன்னா ஜீவன், கொடுத்துட்டு மத்தது வேணா பேசு இல்லைங்களா? இதுதான் யாருடைய லா.
Este
எடுக்க தகுதியா இருந்தாரு. அவர் என்ன பண்ணார், தேவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தார். ஆனா ஆதாம் என்ன பண்ணிட்டார், மீறின உடனே ஆதாம்கிட்ட சொல்லிட்டார், ஆதாம் நீங்க போயிடுங்க நீங்க இல்லீங்களா. இப்போ தேவன் என்ன பண்ணவே முடியாது, ஆதாம் கிட்டயும் ஆதாமுடைய சந்ததி கிட்டயும் முகம் கொடுக்கவே முடியாது இல்லீங்களா, கொடுக்கவே முடியாது. இதுக்குதான் தேவன் சிருஷ்டி பண்ணிருக்காரு. இது அவருக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், வருத்தமா இருந்திருக்கும். நினைச்சு பாருங்க, நீங்க நல்லா நினைச்சு பாக்கணும். தேவன் ஸ்தானத்துக்கு பண்ணி பாருங்க, எப்படின்னா இனிமேல் அவங்க தன்கிட்ட என்னவே பண்ண முடியாது, பேசவே முடியாது. எப்படி இருந்திருக்கும், ஒரு அப்பா ஒரு பையன், அந்த அப்பா பையனுக்குள்ள ஒரு டீலிங், எப்படி நம்ம தேவன் கிட்டயும் நம்ம கிட்டயும். நினைச்சு பாருங்க, சும்மா அப்பா சொல்லிட்டாரு, டே நீ என் வார்த்தைக்கு கீழ் பண்ணா தாண்டா நான் உங்ககிட்ட பேசுவேன், உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன், உனக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவேன், ஃபீஸ் கட்டுவேன், எல்லாம் கட்டுவேன். இந்த பத்து கட்டளை நீ ஃபாலோ பண்ணிடு. அந்த பத்து கட்டளை இல்ல, சும்மா சொல்றேன் இல்லீங்களா, ஒரு பத்து கண்டிஷன் கூட இது மாத்திரம் நீ ஃபாலோ பண்ணு. ஆனா அந்த பையன் மிஸ் பண்ணிட்டா இல்லீங்களா. இப்ப அந்த பையன் அந்த கவல் கட்டளைகளை மீறும் போது இப்ப அந்த அப்பா சொல்றாரு, நான் இனிமேல் உன்னை ஜென்மத்துக்கும் பார்க்க முடியாது, அப்படி ஒரு கண்டிஷன் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு அந்த அப்பா போட்ட சட்டம். ஆனா அந்த சட்டத்தின்படி நடக்கிறது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா கஷ்டத்தை கொடுக்குமா, உண்மை இல்லையே. அப்பா மகன்ங்கிற ரிலேஷன் வரும்போது ரொம்ப கஷ்டம். தேவன் வந்து ரொம்ப பேக்ல ரொம்ப வருத்தத்துல தான் இருந்திருப்பார். ஆனா கண்டிஷன் தேவனுடைய திட்டம் சட்டம் வச்சும் பாத்திரமா நீங்க பாருங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாலும் யாரும் கூட லீடிங் வச்சுக்க முடியாது, மனுஷன் ஆதாம் கூட டீலிங் வச்சுக்க முடியாது, ஆதாமுடைய சந்ததி கூட தொடர்பு வச்சுக்கொள்ளவே முடியாது, புரியுதுங்களா. ஆனா அவருடைய சட்டம் அப்படி வந்துருச்சு. ஆனா இப்போ இதுக்குதான் அவர் இந்த திட்டமே ஏன் அவர் இப்படி வச்சுட்டார் அப்படின்னா, இந்த கணம் மகிமை எல்லாமே தேவனுடைய சர்வ திட்டத்தினுடைய கணம் மகிமை, அதனுடைய சந்தோஷங்கள், சமாதானம், இது எல்லாம் துதி, இது எல்லாமே யாருக்கு மாத்திரமே வரணும்னு தேவன் நினைக்கலனா, தனக்கு மாத்திரமே வரணும் என்று அவர் நினைக்கல. நினைக்காதனால்தான் இந்த மாதிரி ஒரு திட்டம் வச்சுட்டார். இதெல்லாம் அவருக்கு தெரியும், தெரியுமா இல்லையா, நான் இப்படி ஒரு திட்டம் வைக்க போறேன், இந்த திட்டத்தின் கீழே ஆறாம் வருவாரு, அவர் கண்டிப்பா அந்த பழத்தை சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு ஒய்ஃப் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, அந்த அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டு இருக்கோம் இல்லீங்களா. அப்புறம் நான் நினைச்சா கூட இவங்களை என்ன பண்ண முடியாது, தொடர்பே வச்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா என் சட்டம் என்ன சொல்லுது, இப்படி சொல்லுது இல்லீங்களா, அப்படின்னு சொல்ல போது. அப்ப தேவன் இந்த பர்பஸ் ஏன் இப்படி வச்சுட்டாரு இந்த திட்டம் அப்படின்னா, எப்போ தேவனுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு போயிடுச்சு, இனி இது வரவே போறது இல்லைங்க போது, இது தேவனுக்கும் வருத்தம், அதை விட ரொம்ப பெரிய வருத்தம் யாருக்கு, ஒட்டு மொத்தம். இப்போ அந்த மனுக்குலம் எப்படா தேவன் கிட்ட பேசுவோம், அதே அப்பா மகன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா புரியும். அந்த மாதிரி ஒரு குழந்தைகிட்ட அப்பா கோவிச்சுட்டு, நான் இனிமேல் அவ்வளவுதான், ஜென்ம ஜென்மத்துக்கு இந்த பையன் கூட தொடர்பே வச்சுக்க முடியாது, அவன் என் கண்டிஷன் எல்லாம் மீறிட்டான்னு அப்பா ஓரளவுக்கு தேற்றிக்குவார். ஆனா அந்த குழந்தையோட மனசு நினைச்சு பாருங்க, அந்த குழந்தை என்ன பண்ணும், எப்படியாவது அப்பாட்ட போகணும், எப்படியாவது பாக்கணும், பேசணும், அதே அன்புல இருக்கும் பொழுது. இப்போ தான் ஒருத்தர் வராரு அப்பாவுக்கும் குழந்தைக்கும் இடையில, அம்மா இல்லீங்களா, அம்மா தான் வருவாங்க எப்பயுமே. அப்போ இப்ப தேவன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் போது மனுஷங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஆனா ஒரு சொல்யூஷன் இருக்கு, என்ன சொல்யூஷன், அவங்களை நீதிமான் ஆக்கிட்டா தேவன் என்ன பண்ணிடுவார், அவங்களோட தொடர்பு வச்சுட்டு அவங்களை என்னவனா ரெடி பண்ணிடுவார். அந்த ஒரு சட்டம் இருக்குது அவருக்குங்களா, சட்டம் இருக்குது அவர்கிட்ட. அப்போ இதை செய்யறதுக்கு கூட யாரால முடியாது, தேவனால முடியாது. அப்பதான் இங்கதான் தேவன் அவருடைய திட்டத்துல யார் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு பார்க்கிறோம், அவருடைய ஒரே பேரான குமாரன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இப்ப உங்களுக்கு புரியுதா, இப்ப நீங்களே காரணம் சொல்லலாம், ஏன் தேவன் அவருடைய திட்டத்துல இவ்வளவு கஷ்டமான சட்டம் வச்சு இயற்றி இருக்கிறான்னு. அவருடைய குமாரன் உண்மையிலேயே அவருடைய குமாரனுக்குரிய கணம் எப்பதான் கிடைக்கும், இந்த பிரிஞ்சு போன அப்பாவையும் பிள்ளையும் சேர்த்து வைக்கும் போதுதான். இப்போ நீங்க யாரு நினைச்சாலும் சேர்த்து வைக்க முடியாது, யார் மாத்திரம் தான் நினைக்கணும், குமாரன் மாத்திரம். இதைய செஞ்சு வைக்கும் போது தெரியும், இந்த ஒட்டு மொத்த மனுக்குளத்தையும் குமாரன் செஞ்ச சாக்ரிபைஸ், எப்பேற்பட்ட சாக்ரிபைஸ், அப்பதான் யாருக்கு தெரியும், புரியுதுங்களா. இந்த சட்டம் போடும் போதும், ஜனங்கள் மீறும் போதும், எல்லாம் போகும் போதும் தேவன் கூட யார் இருந்தாரு, குமாரன் இருந்தார். ஒருவேளை நினைச்சு பாருங்க, ஆதாம் தப்பு செய்யல, மனுக்குள்ள எல்லாம் பெர்ஃபெக்ஷனா இருக்கு, சந்தோஷமாவே தான் இருக்கு, 6000 வருஷம் தீமை இல்ல, மரணம் இல்ல, எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில தேவன் இருக்கிறாரா, இருக்கிறார். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரா, ஆனா அவரை பத்தி ஏதாவது தெரியுமா, சும்மா. அப்போ ஒருவேளை அந்த மாதிரி கண்டிஷன் இருந்தா அவருடைய திட்டத்தை நம்ம படிக்கும் போது, தேவன் அவருக்கு ஒரு குமாரன் இருக்கா, அது யாரு, அவர் இருக்கிறார், ஆரம்பத்தில் இருந்தாராமா, இன்னும் இருக்கிறாராம, அவர் யாரு, இயேசு மிகாயலாமா, மிகாயலாமா தான் இருப்பார், அவ்வளவுதான். ஆனா தேவனுக்குரிய அந்த ஒரு கனோ மகிமை யாரு யாரு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா என்ன சொல்றார் தேவன், நான் அப்படி என் குமாரன் இருக்கணுங்கிறது என்னுடைய திட்டம் இல்ல, என் திட்டத்துல என் குமாரனும் யாருக்கு, என் குமாரனை எல்லாரும் யார் மாதிரி பாக்கணும், என்னை பாக்குற மாதிரி பாக்கணும். அப்ப இப்படி பார்க்கணும்னா குமாரன் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். என்ன வாய்ப்பு? அப்ப சட்டம் இவர் இப்படி ஏற்றார், இப்படி ஏற்றாரு, நீதி நிலையிலிருந்தா நான் உங்க கூட தொடர்பு வச்சுக்கொள்ளுவேன், மீறிட்டீங்கன்னா எனக்கு உங்களுக்கு டச்சே இல்லை அப்படிங்கும்போது என்னதான் சொல்யூஷன் தேவன் அப்படின்னு நம்ம கேட்டு கெஞ்சும் போது அப்ப அப்படியே நடுவுல வராரு கிரைஸ்ட். அப்படியே வரும்போது இப்போ இவர் உங்களுக்கு பலி கொடுத்துருவார், பலி கொடுத்துட்டா நீங்கள் மறுபடியும் நீதிமான் நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணா செய்யுங்க, கட்சியில் என் கூட என்ன இல்ல நீங்க சேர்ந்துடலாம். அப்போ பார்க்கும் பொழுது அந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அது சரியா புரியும். என்னன்னா யோவான் 5:22 வசனம் படி,
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
பாத்தீங்களா இப்போ என்ன பண்ணிருக்கிறார் தேவன்? ரொம்ப அருமையா சொல்றார். இந்த வசனத்தினுடைய ஆழம் படிச்சு பாருங்க, இந்த திட்டம் எல்லாம் உங்களுக்கு புரியும். மறுபடியும் படிங்க சிஸ்டர்.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு
பாருங்க, பிதாவை கனம் பண்ணுவது போல எல்லாரும் யாரையும் கனம் பண்ணணும்?
குமாரன்.
குமாரனையும். அப்ப இந்த ஒரு காரியம் நிறைவேறணும்னா அங்க தேவனுடைய திட்டத்துல யாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா குமாரன் அங்க செய்யணும். அந்த வேலை தான் என்ன வேலைனா தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் மாதிரி வந்து முதல்ல இந்த இணையக்கூடாத ஒரு பந்தத்துல அவர் என்ன பண்றாரு, இணைக்க வேண்டிய ஒரு காரியம் செய்யறாரு. அவர் அந்த ஜீவனை அங்க கொடுக்கறது ரொம்ப சிம்பிளா அந்த வசனம் சொல்றது, பிதாவை எப்படி கனம் பண்றோமோ அது போலயே தான் யார் வந்துட்டு கனம் பண்ணணும்? குமாரனும் கனப்படணும். அதுக்காகத்தான் தேவன் இந்த மாதிரி அவருடைய திட்டத்தையே இப்படி இயற்றி வச்சிருக்கிறார். நினைச்சு பாருங்க, அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப வந்துட்டு ஏசு கிறிஸ்து என்னுடைய ரட்சகர்னு சொன்னீங்கன்னா அதனுடைய உண்மையான அர்த்தம் நமக்கு புரியும். ஏசு கிறிஸ்து என் ரட்சகர்னா அவர் தான் ரட்சகர், அவர் வராட்டி சிப்பே இல்ல. சிம்பிளா தேவன் திட்டத்துல தேவன் அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருப்பாரு, நாமளும் இந்த பக்கம் அழுதுட்டே இருப்போம், என்னதா பண்றது யோசிச்சுட்டே தான் இருக்கணும் இல்லைங்களா. அப்போ தேவன் அங்க யாருக்கு வழி விடுறாருன்னா அங்க குமாரனுக்கு வழி விடுறாரு. இப்போ குமாரன் அவர் ஒரு பரிபூர்ணமா இந்த பூமியில வந்துட்டார் சரிங்களா. அப்போ இவர் வந்துட்டு ஜனங்கள் கிட்ட இவர் எப்படி தொடர்பு வச்சுக்கிறாருன்னா இவரே நீதி தேவனுடைய நீதியா கடைபிடிக்கிறார், அதுல ஒன்னும் மீறல. ஆனா இவர் ஜனங்கள் கிட்ட எப்படி தொடர்பு வச்சுக்கொள்றாருன்னா அவர் வந்துட்டு ஜனங்கள் கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கறதில்லை. இந்த உலகத்தின் சந்ததி எல்லா ஜனங்களையும் அந்த ஜனங்கள் எப்படி பாவத்துக்குள்ள இருக்கிறாங்களோ சரிங்களா, அந்த ஜனங்கள் எப்படி விழுந்து போன நிலைமையில் இருக்கிறாங்களோ எவ்வளவு அக்கிரம செய்யறாங்களோ அப்படியே என்ன பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து அவங்களை வாங்கிட்டார். வாங்கிட்டாருங்கிற வார்த்தையை தான் கரெக்ட் புரியுங்களா. தேவன் நீங்க நீதிமான்கிற நிலைமையில இருந்தா மாத்திரம் தான் என் கூட தொடர்பு வச்சுக்கொள்ள முடியும்னு சொல்லும் போதே அந்த நிலை இல்லைங்க போதே நம்மளை என்ன பண்ணிட்டார் தள்ளிட்டார் சரிங்களா, தள்ளிட்டார் அவருடைய சட்டத்தின்படி நீதியின்படி தள்ளிட்டார். இப்போ இந்த பாவிகளை அவங்க இருக்கிற நிலையிலேயே யார் வந்து வாங்கிட்டாரு, எப்படி வாங்கிட்டார் அப்படின்னா தன்னுடைய ரத்தம் இல்லைங்களா, அந்த ஒரு பலி. சரி பிதா அப்பா வந்து உங்களுக்கு இதனால தானே சொல்லிட்டாரு, சரி இப்ப அப்பா இது தானே கேக்குறாரு, ஓ அப்போ அது கொடுத்தா தானே நீங்க அப்பா கிட்ட சேருவீங்க, ஏன்னா நாமெல்லாம் அவருக்கு யாரு தம்பி தானே இல்லைங்களா, எல்லா தம்பி. இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் எதுக்குள்ள வந்த பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனை புரியுதுங்களா, ஒரு குடும்பத்துக்குள்ள வந்த பிரச்சனை. அப்பாக்கும் மத்த பசங்களுக்கும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ மூத்த சகோதரனா அவர் என்ன பண்ணணுமோ அது அங்க பண்றதுக்கு அவர் பிளான் பண்றார். அப்போ அப்பாக்கு இது கொடுத்துட்டா அவர் உங்களை சேர்த்துக்கு வரல, ஆமா அப்படிங்கும்போது அப்ப நான் கொடுக்கறேன், ஏன்னா அது என் ஜீவனா பரவாயில்ல என் ஜீவன் நான் கொடுக்கறேன் அப்படின்னு அந்த ஒரு விலைக்கிரயம் கொடுத்துட்டு இந்த மனுக்குலம் எந்த கண்டிஷன்ல இருக்கிறாங்களோ அந்த நிலையிலேயே அவங்க என்ன பண்ணிட்டாரு பாக்குறோம், அவரு வாங்கிட்டார் இல்லைங்களா. இப்ப வாங்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவங்கள 1000 வருட அரசாட்சி முழுவதும் வழி நடத்துறார். ஆனா இவர் எப்படி வழி நடத்துறாரு தெரியுங்களா, இவர் குமாரன் எப்படி வழி நடத்துறாங்க தெரியுங்களா, தேவன் போல இல்ல. தேவன் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு நீதி இருக்கு, எனக்கு ஒரு சட்டம் இருக்குது, அதன்படி செய்யாட்டி உனக்கு எனக்கு நோ முடிஞ்சு போச்சு. ஆனா இது மாதிரி யார் செய்யறது இல்ல, குமாரன் அப்படி செய்யறது இல்ல, குமாரன் அப்படி செய்ய மாட்டாரு, அப்படி செய்யறது இல்ல. குமாரன் எப்படி செய்யறாருன்னா எனக்கும் நீதி இருக்குது, அந்த நீதி யார் நீதி தான், தேவனுடைய நீதி தான், ஆனா நீ அதை விட்டு தப்பு பண்ணிட்டியா பரவாயில்ல, ஆனா எங்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ எங்கிட்ட கொஞ்சம் ஜபம் பண்ணு, கொஞ்சம் மனம் திரும்ப கொஞ்சம் கிரியை காமி, நான் உனக்கு மறுபடியும் கொடுக்கறேன். நீ 7 டைம் கேட்டீங்க இல்ல, நான் உனக்கு 7 70 தரவும் மன்னிக்கிற, அதுக்கும் இல்ல நீ 1000 தடவை தப்பு பண்ணிட்டாலும் பரவாயில்ல, நான் அப்படி சொல்லல உன்னைய, நான் என்ன சொல்றேன்னா நீ மறுபடியும் 1001 தடவை என்கிட்ட மன்னிப்பு கேளு, புரியுதுங்களா? அது எனக்கு சரியின் பட்சம் உனக்கு என்ன பண்ற, மன்னிப்பு கொடுக்கற. சரி, அப்புறமா அந்த பாவத்துல மீண்டு கொள்றதுக்கு நீ கொஞ்சம் முயற்சி செய்ய. உனக்கு அதுக்கு என்னென்ன வேணும், பரிசுத்தாவி வேணுமா நான் தரேன் இல்லீங்களா, இல்ல நல்ல டீச்சர் வேணுமா, 1000 அசிஸ்டன் உனக்கு மோசையை கொடுக்குற, அவர் நல்லா டீச் பண்ணுவாரு, புரியற மாதிரி மொல்லமா சொல்லி தருவாரு இல்லீங்களா. அப்ப இந்த விஷயமா தான், இப்படித்தான் யார் டீல் பண்றா பாக்குறோம் தேவனுடைய திட்டத்துல குமாரன். இப்ப புரியுதுங்களா, தேவனுக்கும் நமக்கு உள்ள ரிலேஷன், குமாரனுக்கும் நமக்கு உள்ள ரிலேஷன். ஆனா குமாரன் இல்லாட்டி நமக்கு என்ன இல்லவே இல்ல. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய திட்டம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீதிமான்கிற நிலைமையில இருந்தீங்கன்னா அவர் தொடர்பு வச்சுக்கொள்ளுவார், இல்லாட்டி நோ. இப்ப குமாரன் படுகிற பாடல் எதுக்கு தெரியுங்களா? ரொம்ப சிம்பிளா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கிறது மாத்திரம் இல்ல, மீட்கணும். அதுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, அது டெபாசிட் ஆயிடுச்சு, மணி நமக்கு ரிலீஸ் உறுதி இல்லீங்களா, நமக்கு ரிலீஸ் உறுதி. ஆனா அவங்களை மீட்கிறது மாத்திரமல்ல, மீட்டு கொண்டு அவங்களை என்ன நிலைமைக்கு கொண்டு வரணும் பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம், அது மறந்துடாதீங்க. அவர் மீட்கிறதுக்கு வந்துட்டார் அப்படின்னா 1000 வருஷம் சின்ன ஒரு 50 வருஷத்துக்குள்ள நம்ம தாராளமா சொல்லலாம், 50-100 வருஷத்துக்குள்ள எல்லா ஜனங்களும் மரணத்துல என்ன ஆயிடுவாங்க, மீட்கப்பட்டுடுவாங்க. ஆனா அதுக்காக மாத்திரம் குமாரன் வந்தாரானா இல்ல, மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், அதான் வசனம் இருக்குல்ல, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் அப்புறம் எதுக்கு சத்தியாரவங்க கரெக்ட் புரியுதுங்களா. இப்ப இயேசு கிறிஸ்து எதுக்கு என்னதான் பண்றாரு தேவனுடைய திட்டத்துலனா, ஜனங்களை மீட்டு கொண்டு அவங்கள நீதிமான்ங்கிற நிலைமைக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போதிச்சு வழி நடத்தி புத்தி சொல்லி தண்டிச்சு அவங்கள நீதிமான் நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு ஒரு வசனம் படிக்கிறீங்களா, அப்புறம் குமாரன் ஆனவர் பிதாவின் இடத்துல ராஜ்யத்தை
ஒப்புக்கொடு.
அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன, பிரிஞ்சு போன அந்த உறவை சேர்த்திருக்கிற அந்த மொமெண்ட் இருக்கு இல்லீங்களா, தேவனுடைய திட்டத்துல அந்த சம்பவம், அந்த நொடிகள் பிதா கிட்ட மனு குலத்தை பயங்கர சென்டிமெண்டா இருக்கும் நினைக்கிறேன் நான் இல்லீங்களா. நினைச்சு பாருங்க, அப்பாவுக்கும் பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மறப்பு, இந்த மறப்பு எவ்வளவு வருஷம் ஆயிடுக்குது,
6000 வருஷம்
மறப்பு. இப்ப மூத்த அண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லீங்களா. ஆனா அப்பா அவர் நின்னு ஸ்டாண்டர்ட்லயே தான் இருக்காரு, அவரு கொஞ்சம் கூட இறங்கறது இல்ல. ஆனா அவர் ஏன் இறங்கறது இல்லன்னு அவர்கிட்ட இறக்கம் இல்ல அன்பு இல்ல நினைச்சாருங்க, ஏன் ஆமா நான் இப்படி நின்னுக்கிறேன், அப்ப என் குமாரன் வருவாரு, என் குமாரன் இதெல்லாம் கண்டிப்பா செய்வாரு. அப்படி செய்யும் போது அவங்களுக்கு இவரு மேல என்ன ஆயிடும், தெரிஞ்சு போயிடும், இவரு தான் ரட்சகர், எனக்கு கிடைக்கிற கணம் யாருக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க இந்த மனசு தேவனுக்கு எப்படி இருக்குது. சிம்பிளா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு குழந்தை, ஒரு அப்பா, ஒரு அம்மா சரிங்களா. இப்போ நார்மலா என்ன பண்றோம்னா, நம்ம ஒரு குழந்தைய அடிச்சிட்டோம்னு வைங்க, அவன் அழுதுடுவான், அவன் அழுதுட்டு உடனே என்ன பண்ணுவானா, ஒரு ஆறுதல் தான் தேடுவான். என்ன நம்ம அடிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, எனக்குன்னு சில இது இருக்குது, அதுபடி நீ நடக்கணும், நீ நடக்காட்டி நான் என்ன பண்ணேன் உன்னைய அடிப்பேன், அடிச்சிட்டோம் சரிங்களா. அவர் தான் நடக்கல, இல்ல அடிச்சாச்சு அழுதுட்டாரு. இப்ப அவர் அழுதுட்டு ஏதாவது ஆறுதல் தேடும் போது என்ன ஆவாங்க, மத்தவங்க கிட்ட யார்த்தையாவது தாவலாம தான் என்ன பண்ணும் அந்த குழந்தை, தேடும் யார்த்த தாவலான்னு, உடனே அம்மா வந்து என்ன ஆயிடும், அப்படியே டக்குன்னு தாவிடும். ஆனா நல்லா நினைச்சு பாருங்க, அம்மா எல்லாம் வேற யாராவது வந்து அந்த குழந்தை அவங்க கிட்ட போற மாதிரி இருந்துச்சுன்னா, உண்மையிலே அந்த தகப்புனுக்கோ தாய்க்கோ மனசுக்குள்ள என்ன தெரியுமா வரும், ஐயோ நம்ம குழந்தை, ஐயோ நம்ம குழந்தை, என்ன ஆகக்கூடாது, மத்தவங்க கிட்ட போகக்கூடாதுன்னு வந்த உடனே அதுச்சு நீ செய்யாட்டி பரவாயில்ல என்ன பண்ணிப்பாங்க. ஆனா தேவன் அந்த வேலை பண்ற, தேவன் என்ன பண்ணல, அடிச்சுட்டாரு, அழுதுட்டே இருக்கிறோம் இல்லீங்களா. அப்படியே இப்படி இப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது இங்க வேற யாருமே இல்ல, அம்மானு இல்ல, யாரும் இல்ல. இப்ப அந்த குழந்தை தேடிட்டே இருக்குதோ எங்க எங்க, ஆனா அப்பாட்டு போகவே முடியாது, இந்த அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லீங்களா, நீ செஞ்சிட்ட தப்பு செஞ்சுட்டே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அவ்வளவுதான். இப்படி நின்னுட்டாரு, இப்ப குழந்தை அப்படி எப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது இங்க தேவன் என்ன பண்றாரு, போறீங்களா, யாருக்கிட்ட, யா போவா, நான் போறேன், யார் வரா, இப்போ அண்ணன் வரா, அப்படி வந்தோடனே இப்ப குழந்தை என்ன பண்ணிட்டு போயிட்டு இல்லீங்களா. இப்ப பாத்தீங்கன்னா ஒருவேளை தேவன் இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா அந்த கன மகிமை யாருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பாத்தீங்க திட்டம் பாருங்க எவ்வளவு அருமையா பண்றாரு பாருங்க, ஒன்னு ஒண்ணு நிறைவேறும்னா அவரு. அதான் நம்ம ஒரு ஒரு வார்த்தை படிக்கிறோம்னா, தேவனுடைய ஞானம், ஃபோர் நாலேஜ் அப்படின்னா, எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியும், அவர் பிளானே அப்படித்தான் பண்ணிடுக்கிறார். இதெல்லாம் பார்த்து கேட்டு படிக்கும் போது எந்த ஞானத்துல தேவன் இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு பாரு நமக்கு அங்க தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நம்ம பார்க்கிறோம், அப்ப இயேசு கிறிஸ்து இப்படியாக வந்துட்டு அந்த 1000 வருட அரசாட்சியில ஜனங்களை மீட்டு கொண்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான வகையில அவங்களோட தொடர்பு கொண்டு என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம்னா, இப்போ 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, அந்த கிருபை கிடைக்குது. கிறிஸ்து மூலம் என்னதான் கிடைச்சிருச்சு, கிருபை. தேவன் ரொம்ப நீதி, கிருபை காமிக்கல அப்படின்னா எதுக்கு காண்பிக்கல, கிருபை இருக்குது ரொம்ப இருக்குது பெரிய அளவுல. அந்த கிருபையை முழுக்க முழுக்க யார்கிட்ட காமிச்சிட்டாரு? குமாரன்கிட்ட காமிச்சிட்டாரு. இப்ப அதன் மூலம் குமாரன் நம்ம கிட்ட காமிக்கும் போது இப்ப நமக்கு தேவன் கிட்டோம், குமாரனுக்கு ஒரு மகிமையும் நம்ம அங்க கொடுக்கிறோம். இதெல்லாமே அங்க தேவன் அங்க குமாரன் கிட்ட வச்சிருக்கிறாரு. அப்போ ஏன் வந்துட்டு குமாரன் தேவன் மாதிரியே இல்ல இல்லீங்களா? தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே யார் இருக்கலாம்ல? குமாரன் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, நீ எனக்கு பையனா, நீயும் அப்படியே யார் சொல்லிருக்கலாம்? தேவன் கூட சொல்லிருக்கலாம் இல்லீங்களா? ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா கூட நமக்கு என்ன வாய்ப்பு இல்ல? கிறிஸ்து என்னதான் சொல்லுவாரு? தௌசண்ட் இயர் ரெயின்ல எல்லாத்துக்கும் உயிர் தந்துட்டு இதுதான் என்னுடைய சட்டம், இது படி நீ செஞ்சினா இரு, இல்லாட்டி அவ்வளவுதான். அப்ப நாம என்னத்தான் செய்வோம்? கண்டிப்பா தப்புதான் செய்வோம். அப்புறம் நமக்கு என்ன, யாருக்கும் யாருக்கும் தொடர்பு இல்ல, குமாரனுக்கு நமக்கும் கூட தொடர்பு இல்ல. அப்ப என்ன பண்ணிட்டு இருப்போம்? மறுபடியும் அழிஞ்சிட்டு இருப்போம். யாரா வருவா, யாரா வருவா, யாரா வருவா இல்லீங்களா? இதே தான் பாப்போம். ஏன் அப்படி குமாரன் செய்யல, ஏன் அப்படி குமாரனை செய்யன்னு சொல்லிட்டு தேவனே சொல்லல அப்படின்னா, ஒரு வசனம், அதே வசனம் படிங்க, யோவான் 5:22.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு
ஒப்புக்கொடுத்தார். பியூட்டிஃபுல் பாருங்க, அவருடைய திட்டத்துல ரொம்ப அருமையான திட்டம். என்ன பண்ணிட்டாருன்னா, நியாய தீர்ப்பு இவர் செய்யறது இல்ல, இவர் செஞ்சா என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும், செஞ்சுட்டாரு ஏற்கனவே, முடிஞ்சு போச்சு. இப்ப குமாரன் கிட்ட என்னதான் கொடுத்திருக்கிறாருன்னா, இப்படித்தான் செய்யன்னு சொல்லல, நீ எப்படி வேணாலும் செஞ்சுக்கப்பா. பாருங்க எப்படி சொல்ல, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இப்படி செய், நான் செஞ்ச மாதிரியே நீ கூட நியாய தீர்ப்பு செய்யினா அவ்வளவுதான், நமக்கு சான்ஸே இல்ல இல்லீங்களா? ஆனா தேவனுக்கு தெரியும் எப்படி இதெல்லாம் வரும், எப்படி குமாரன் கூட மகிமை பண்ணும், எல்லாம் கிளியர். அப்ப சொல்லிட்டாரு, அந்த நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டாருனா, நீ எப்படி வேணா செஞ்சுக்கோங்க அப்படிங்க போல. இங்க உடனே குமாரன் என்ன என்ன ஒரு வாய்ப்பு சூஸ் பண்றாருன்னா, நான் கிருபையில என்னுடைய நியாய தீர்ப்பு செய்யறேன், நான் அன்புல நிறைய செய்யறேன், என் மன்னிப்பு கொடுக்கறேன், என் தயவு கொடுக்கறேன். இப்படி வந்துட்டு அவரு அந்த ஒரு ஏ குமாரன் இப்படி வந்துட்டாருன்னா, அதுக்கு வசனம் அப்படி, ஏன்னா தேவன் அப்படி ஒரு அதிகாரம் கொடுத்துட்டாரு, அந்த அதிகாரத்தை சரியான வகையில நமக்கு சாதகமா யார் பயன்படுத்துறா? குமாரன் அங்க பயன்படுத்துறார். அப்ப கண்டிப்பா சகோதர சகோதரி, 1000 வருட அரசாட்சியில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, குமாரன் கிருபையில அன்புல நியாய தீர்ப்பு செஞ்சாலும் தேவனுடைய நீதி பத்தி சரியான வகையில யாருக்கு போதிப்பார் பார்க்கிறோம். இப்ப நாம இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி தேவனுடைய நீதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கிறோம் இல்லீங்களா? நோனா நோ, அதனால இவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு குமாரன் வந்தாரு, தப்பிச்சும் பிழைச்சோம் அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி விஷயம் 1000 வருட அரசாட்சியில ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு யார் சொல்லுவா? குமாரன் சரியா சொல்ல, இது தாப்பா தேவனுடைய நீதி, கொஞ்சம் இம்மி இல்ல, இம்மி மிஸ் பிசகாம அவருக்கு பாப்பார் இல்லீங்களா? 100னா 100, 99 கிடையாது. அப்போ குமாரன் நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பா அங்க 1000 வருட அரசாட்சியில அந்த உலக ஜனங்களுக்கு வந்துட்டு அவர் முழுக்க அந்த சரியான வகையில தேவனுடைய நீதி பத்திட்டு அங்க சொல்லுவார். இது நம்ம புரிஞ்சுக்கொள்றது நமக்கு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் கூட இது அவர் எப்படி செய்யறார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டார், நம்மளை அவருடைய ரத்தம் கொடுத்துட்டு நம்மளை வாங்கிட்டார். இப்ப நம்மளை வாங்கிட்டனால அவர் நம்ம கிட்ட என்ன வேணா பண்ணலாம், புரியுதுங்களா? நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு பொருள் மத்தவங்கள்தான் இருக்கும்போது நம்ம நினைச்சபடி அந்த பொருள் மேல என்ன பண்ண முடியாது. இப்ப இந்த ஒட்டுமொத்த மனுக்களும் யாருடைய பொருள்? தேவனுடைய பொருள் இல்லீங்களா? தேவன். ஆனா இது எப்போ கிறிஸ்து பாருங்க, இவங்கள தன்னுடைய ரத்தம் கொடுத்து என்ன பண்ணிடுறாரு, வாங்கிட்டாருங்க போது இப்ப யாருக்கு சொந்தமாயிடுறாங்க? கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிட்ட உடனே இப்ப இவருக்கு என்ன ரைட்ஸ் கிடைக்குதுன்னா, இவங்கள்கிட்ட என்ன வேணா இவரு பண்ணலாம். அந்த நிலை அப்படி என்ன பண்றாருன்னா, அவர் 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாதே அவங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அந்த ஜீவன் மூலம் அவங்களை அங்க வாங்கிட்டது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நடந்தாதான் அவர் இந்த 1000 வருட அரசாட்சி கூட அந்த ஜனங்களுக்கு அங்க செய்ய முடியும் சரிங்களா? இப்போ இது வந்துட்டு 1000 வருட அரசாட்சியில கிறிஸ்து இயேசு வந்துட்டு அவர்கள் இடத்துல செய்கிற ஒரு கண்டிஷன் சரிங்களா? இப்போ 1000 வருட அரசாட்சியில கூட இந்த ஒரு காரியம் வித்தியாசமான ஒரு வகையில தான் அங்க நிறைவேறும். எப்படின்னா, இவந்த விலைக்கிரயம் கொடுத்துட்டு அவங்களை வாங்கிட்டார், அதே விலைக்கரியத்தை கொஞ்சம் முன்னால யாருக்கு கூட செலவழிச்சார் பாக்குறோம், சபைக்கு செலவழிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அதே ரத்தத்தினால அதே விசுவாசத்தினால யார நீதிமான் ஆக்குனாரு? சபை, புது சிருஷ்டிகள் நம்ம இல்லீங்களா? நம்மளே வந்துட்டு அந்த விலைக்கரியம் பயன்படுத்திட்டாரு. இப்போ அதே விலைக்கரியம் யாருக்கு கூட பயன்படுத்த போறாரு? 1000 வருட அரசாட்சியில ஒட்டு மொத்தம் உலக சின்னங்களுக்கும். இது வந்துதான் நம்ம எங்க நமக்கு நல்லா நிழல்ல கொடுத்துருக்கா, பாவ நிவாரண பலியின் நாள். அதுல பார்க்கும் பொழுது அங்க ஆரோனும் கூட இருக்கிறவங்களும் இல்லீங்களா, அந்த பலிய செலுத்தும் போது அந்த பலிய தேவன் அங்கீகரிச்சு முதல்ல அவங்களை என்ன பண்றார், நியாயம் தீர்க்கிறார். அவங்களை நியாயம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அந்த விலைக்கு அந்த ஒரு பலியினுடைய விலைக்கு கிரயம் வந்துட்டு யாருக்கு அப்ளை ஆகுது பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லீங்களா. இங்க கூட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில இப்படியாக கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் இந்த நீதிமான் ஆக்கப்பட்ட நிலைமைக்கு உலக ஜனங்களை தேவன் கொண்டு வரார் அப்படின்னு சொல்லும் போது அது கூட வித்தியாசமான வகையில தான் அவர் வந்துட்டு கடைபிடிக்கிறதா பாக்குறோம். என்ன அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம சொன்னோம்னா, இப்போ இங்க இருக்கிற இல்லைங்களா சட்டம், இந்த நாடுகளினுடைய சட்டம், அதுல வந்துட்டு ஒரு சட்டம் இருக்குது, அது என்னன்னா மார்ஷியல் லா அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, இப்போ நியாயமா ஒரு சட்டம் இருக்கும், இப்படி செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது இல்லைங்களா, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு லா இருக்கும், என்ன ஒரு சட்டம் இருக்கு, என்னன்னா மார்ஷியல் லான்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்ப சப்போஸ் ஏதாவது ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் சண்டை ஆயிடுச்சு, மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இல்ல, ஒரு கூட்டத்துக்கும் இன்னொரு கூட்டத்துக்கும் இந்த ஏதோ ஏதோ பிரச்சனையில வந்துட்டு சண்டை போடுறாங்க. அப்ப சண்டை போடும் போது இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள ஒருத்தரா இருக்கும் போது அவருடைய மனசு எது மாதிரி ஆயிடும்னா, கூட்டத்தினுடைய சைக்காலஜி ஆயிடும். அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, மாப் சைக்காலஜின்ட்டு. ஒரு ஒரு மனுஷனும் தனியா இருக்கும் போது நல்லவன் தான், ஆனா இவன் எப்ப கெட்டவனாவா, ஒரு 4 கெட்டவங்களுக்குள்ள இருக்கும்போது இவன் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவான் அப்படின்னா, ஒரு 4 கெட்டவன் சேர்ந்து ஒரு கடையை போய் அடிக்கும் போது இவனு கூட என்ன ஆயிரும், ஒரு தைரியம் வந்துடும். ஆனா நாம 4 பேர்ல ஒருத்தான் சும்மா செய்வான், ஆனா தனியா செய்ய சொல்லுங்க என்ன பண்ண மாட்டான், தனிமையான நிலைமையில ஒரு நல்ல சராசரி மனுஷனுடைய மனநிலையில இருந்தா அந்த குற்றம் என்ன பண்ண மாட்டாரு, செய்ய மாட்டார் சரிங்களா. அப்ப அந்த அவர் எப்படி போயிட்டாரு, கூட்டத்தோட கூட்டமா போயிட்டாரு, அதனால என்ன ஆயிட்டாரு, அவர் செஞ்சிட்டாரு. அப்ப முழு பொறுப்பு யாரு மேல வரதில்ல, இவர் மேல வரதில்ல. அப்போ இவரை வந்துட்டு இவருக்கு கொஞ்சம் என்ன கொடுக்கலாம், ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், இவருக்கு கொஞ்சம் தண்டனை மாற்றி அமைக்கலாம். அப்படின்னா இது சாதாரண சட்டத்துல செய்ய முடியாது, இதுக்குனே ஒரு தனி சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அந்த எமர்ஜென்சி சட்டம், புரியுதுங்களா. இது நான் வேற மாதிரி சொல்லட்டுங்களா, இப்போ சட்டத்திட்டம் எல்லாம் இருக்குது, இப்ப இதே நமக்கு தெரியும் எதெல்லாம் செய்யக்கூடாது எதெல்லாம் செய்யணும். இப்ப ஒரு குழந்தை விளையாட்டுக்கு ஒரு கத்தி எடுத்து விளையாண்டு இருக்கும் போது இன்னொரு குழந்தைய இப்படிங்கிறது குழந்தை, அந்த குழந்தை செத்து போச்சு, இப்ப இந்த குழந்தைக்கு எப்படி டீல் பண்ணுவாங்க, நமக்கு வச்சிருக்கிற சட்டம் வச்சே தான் டீல் பண்ணுவாங்களா இல்ல வேற சட்டம் வச்சு டீல் பண்ணுவாங்களா, புரியுதுங்களா நான் கேக்குறது. ஒரு குழந்தை சும்மா விளையாடும் போது கத்தி வச்சுட்டு இன்னொரு குழந்தை கிட்ட இப்படிங்கிறது, அந்த குழந்தை என்ன ஆயிடுது, கத்தியில குத்து போட்டு செத்து போச்சு. ஆனா இந்த குழந்தைய இப்ப எப்படி பண்ணுவாங்க, நல்லா கூட்டிட்டு போய் கூண்டுல நிக்க வச்சுட்டு அந்த புக் எடுத்து கொண்டு வந்து நீ சொல்லு, நான் சொல்லுவதெல்லாம் உண்மைனா அது என்ன பண்ணும், அங்கேயும் கூட புக் எடுத்து விளையாட்டு அவ்வளவுதான். அப்ப அந்த குழந்தைகிட்ட எப்படி டீல் பண்ணுவாங்க, புரியுதுங்களா. இல்லாட்டி வேற ஒரு கண்டிஷன் போடுங்க, ஒருத்தர் மென்டலி ரிட்டையர்டு அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர், அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஏதாவது குற்றம் செஞ்சா அதுக்கு எப்படி டீல் பண்றாங்க, புரியுதுங்களா. இது நமக்கே நல்லா தெரியுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு யார் யாரு நல்லா இது கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. குழந்தைங்க மாதிரி இல்லீங்களா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தினால தூண்டப்பட்டு செய்யறவங்க, இல்லாட்டி மனநிலை சரியில்லாதவங்க, இவங்களை டீல் பண்றதுக்குன்னு ஒரிஜினல் சட்டம் இல்ல. ஒரிஜினல் சட்டம் வச்சா என்ன பண்ண முடியாது, குழந்தையானாலும் தூக்குதான் இல்லீங்களா, மென்டலானாலும் தூக்குதான், அவங்களுடைய கண்டிஷன் பலவீனமெல்லாம் பார்க்காம தண்டனை வரும் உண்மையான சட்டம் வச்சா. ஆனா இவங்க உண்மையிலேயே அப்படி இல்ல. அப்ப இவங்களை டீல் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, விசேஷமான சட்டம். அந்த சட்டம் எப்படி இருக்குது, ரொம்ப மைல்டா இருக்கு. அப்ப குழந்தை பண்ணிடுச்சா தெரியாம, அது நீ என்ன பண்ணீங்க, அந்த ஒரு ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்கூல் வச்சிருப்பாங்க இல்லீங்களா, குழந்தைகள் எல்லாம் அங்க அந்த ஸ்கூல் காமிச்சிருவாங்க, புரியுது, சீர்திருத்த பள்ளி இல்லீங்களா, அந்த மாதிரி. இது பச்சை குழந்தையா இருந்தா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, ஒரு 4 வயசு பையன் 3 வயசு பையனா சீர்திருத்தல் பள்ளியில சேர்ந்துட்டு அங்க பண்ணுவாங்க, புரியுதுங்களா. இந்த மாதிரி தான் ஒரு சட்டம் யார் கொண்டு வரார் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து கொண்டு வரார், புரியுதுங்களா. தேவனுடைய சட்டத்தை அவர் எடுத்துட்டு 1000 வருட அரசாட்சிக்கு வந்துட்டா யாரையுமே என்ன பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சட்டம் எடுக்கிறார்னா, இந்த ஒரு மார்ஷல் லா எடுக்கிறார். அப்படின்னா இவங்களெல்லாம் எப்படிதான் பாக்குறாரு, நம்ம ஒரு குழந்தை இல்லாட்டி பாவத்தின் தூண்டுதலினால இவர் என்ன பண்ணிட்டார், இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இப்படி போயிருக்கிறாரு, புரியுதுங்களா. இப்போ ஒரிஜினல் தேவனுடைய திட்டம் வச்சுட்டு அவரு நீதி செஞ்சார்னா அந்த ஜனங்கள் தாங்க மாட்டாங்க. அப்ப கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தோட வராருனா, இன்னும் இறக்கும், இன்னும் கிருபை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு எமர்ஜென்சி டொமினியன். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவசரமா செஞ்சே ஆகணும், இல்லாட்டி பிதாவுக்கும் உலக ஜனங்களுக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடும்ட்டு ஒரு அவசர நிலையில இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியின் மேல தன்னுடைய ரத்தத்தினால் என்ன பண்றார், அங்க ஸ்தாபிச்சு அவங்கள வந்து உண்மையான அந்த ஒரு நீதியின் நிலைமைக்கு அங்க கொண்டு வரது பார்க்கிறோம். இது இந்த நீதிமான் ஆக்கப்படுதல் எவ்வளவு கஷ்டமா தேவனுடைய திட்டத்துல நிறைவேறுது. இதெல்லாம் நம்ம என்ன ரொம்ப ஆச்சரியம் அப்படின்னா, இதெல்லாம் அவங்களுக்கு போது நமக்கு இன்னும் விசேஷமானதான் கொடுக்குறார். என்ன பண்றாரு, நமக்கு அவங்களுக்கு முன்னாலேயே நீதிமான் ஆகிடுறார். நீ விசுவாசா போதும் நீதிமான் ஆக்கிடுற அப்படின்னு சொல்ல போது, இன்னைக்கு நம்மளுடைய கண்டிஷன் ரொம்ப விசேஷமான கண்டிஷன், அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அப்போ என்ன ரொம்ப முக்கியமான இங்க பாயிண்ட் அப்படின்னா, இந்த புதோ சிருஷ்டியினுடைய அழைப்புல புதோ சிருஷ்டிக்கு விசேஷமான சில கிரியைகள் தேவன் கொடுக்கிறார். என்னன்னா, இந்த மாதிரி உண்மையிலேயே வெயிட் பண்ணோம்னா நீங்க 1008 வரைக்கும் வெயிட் பண்ணணும், நீதிமான் ஆகணும். நீதிமான் ஆனீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவேன், சோதிச்சு பார்ப்பேன். அப்புறம் நீங்க சோதனையில பாஸ் பண்ணா உங்களுக்கு நித்திய ஜீவன். ஆனா நமக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு இல்லைங்களா, நானும் உங்களை சோதிச்சு பாக்கணும், ஆனா நீங்க நீதிமானா இல்ல, அதுக்கு நான் என்ன பண்றேன், 1000 வருஷம் கூட உங்களை விட வைக்கல, நான் என்ன பண்ண, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களை என்ன பண்ணிக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க நீதிமான் நிலைக்கு வந்துடுறீங்க, இப்ப நீங்க உங்க கிரியைகளை காம்பிங்க, அது என் பார்வையில சரியா இருந்துச்சுன்னா நான் உங்களை என்ன பண்றேன், மகிமை என்னுடைய மகிமைக்கு உயர்த்துகிறேன். இது ஏன் நீங்க எப்படி இது பெரிய விஷயம்னு நீங்க நினைக்கும் போது நீங்க நினைச்சு பாருங்க, 1000 வருட அரசாட்சியில அவங்க விசுவாசிக்க கூடாது, என்ன செய்யணும், அவங்க கிரியை காமிக்கணும். கஷ்டமான விஷயம், கிரியையில காமிச்சா தான் அவங்க என்ன ஆகுறாங்க, நீதிமான் ஆகுறாங்க. அப்படி கிரியை காமிச்சு நீதிமான் ஆனா அவங்களுக்கு என்னதான் கிடைக்குது, நித்திய ஜீவன் தான், பூமி தான் கிடைக்குது. ஆனா நினைச்சு பாருங்க, சபைக்கு நீங்க கிரியை காண்பிக்க வேண்டாம், என்ன பண்ணா போதும், விசுவாசிச்சா போதும். அப்படி விசுவாச காமிச்சு அதுக்கப்புறமும் நிறைய தப்பு பண்ணான்னு அவங்க பாவங்கள் எல்லாம் என்ன பண்ற, குமாரன் மூலம் மன்னிக்கிற கிருப 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 இப்படி எல்லாம் காமிச்சு கிட்டத்தட்ட ஒரு வேலை நம்மள யாராவது தேவன் சித்தத்தை பண்ணி சபை ஆயிட்டா அங்க என்ன சொல்றதுக்கு வாயே இல்ல, நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் சபை ஆயிட்டேன் அப்படி சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய தப்பு இல்லைங்களா. முழுக்க முழுக்க தேவனே எல்லாம் பண்ணிருக்கிறார், நம்ம தகுதியே இல்ல, நீதிமான் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், விசுவாசிக்க சொன்னார், விசுவாசிட்டு வந்து நின்னதுக்கு அப்புறமும் அதே பழைய கதை தான், அப்புறம் மறுபடியும் நிறைய கிருப அப்படி செஞ்சு முடிக்கும் போது நமக்கு என்ன நிலை கொடுக்கிறாரு புரியுதுங்களா, கிரியை செஞ்சு நீதிமான் ஆனவங்களுக்கு என்னதான் கொடுக்கிறாரு, பூமியில நித்திய ஜீவன். கிரியெல்லாம் ஒண்ணு கிடையாது, விசுவாசிச்சோம் சும்மா காண்பிச்சோம், ஆனா என்ன நிலை கொடுக்கிறாரு, இது எவ்வளவு பெரிய கிருபை. அப்பதான் சொல்றாரு, இந்த ஒரு கிருபைய நாம என்ன பண்ணிடக்கூடாது, விருதாவா நினைக்க கூடாது. அப்போ அநேகர் வந்து என்ன பண்றாங்க தேவனுடைய திட்டத்துல அப்படின்னா, இந்த விசுவாசத்துக்குள்ள வராங்க, குமாரன் தான் ரட்சகர். அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள வரும் பொழுதே நமக்கு சில சமாதானம் இருக்குது, சில ஆசீர்வாதங்கள் இருக்குது. உலக ஜனங்களையும் பாருங்க, கிறிஸ்தவர்களையும் பாருங்க, வித்தியாசம் தெரியும் புரியுதுங்களா. அவங்க எவ்வளவு மூடநம்பிக்கைகளுக்குள்ள அறியாமைக்குள்ள இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அப்படி இல்லை, அவங்க கிறிஸ்தவர்கள் தான், பலியின் ஜீவியை பத்தி தெரியாது, ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது சரிங்களா. அப்போ சும்மா அந்த விசுவாசத்துக்குள்ள வந்தாலே ஒரு பிளஸ்ஸிங். ஆனா நிறைய பேர் அந்த நிலையில என்ன பண்ணிடுறாங்க, மறுச்சு போயிடுறாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, இந்த நிலை பயங்கரமான கிரேஸ் எப்படின்னா, இந்த நிலை முற்பிதாக்களுக்கு கிடையாது, கிடைச்சிருந்தா அவங்க கூட என்ன ஆயிடுவாங்க, இன்னைக்கு 144000 ஃபில் ஆயிருக்கும் இல்லையா இல்லீங்களா. முற்பிதாக்களுக்கு இந்த நிலை போயிருந்துச்சுன்னா அவங்க ஃபில் ஆயிருப்பாங்க, ஆனா அந்த நிலை அவங்களுக்கு கொடுக்கல புரியுதுங்களா. இது வந்துட்டு 1000 வருட அரசாட்சியில உலக ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கல, ஆனா யாருக்கு மாத்திரம் கொடுத்திருக்காரு, அப்போ எவ்வளவு பெரிய கிரேஸ். அப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், அந்த ஒரு சந்தோஷ சமாதானத்துக்குள்ளே இருக்கிறது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த அந்த நிலைக்கு நாம் எதுக்காக வந்துட்டோம் புரியுதுங்களா, அந்த கோடுக்கு பரிசோதிச்சு பார்க்கிறதுக்கு. அப்ப தேவன் பரிசோதிச்சு பார்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகணும், நம்ம பாஸ் பண்ணிட்டு மேல இருக்கிறதுக்கெல்லாம் போகணும், அப்புறம் தான் இந்த இடத்துக்கு போக முடியும் இல்லையா. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், நிறைய அநேக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்டண்டம் இந்த நிலைமைக்கு வந்துடுறாங்க, விசுவாசிகள் ஆயிடுறாங்க, ஆனா அந்த நிலையிலேயே சந்தோஷமா பொழுது கழிச்சுட்டு அப்படியே மறுச்சு போயிடுறாங்க, அந்த நிலையினுடைய முக்கியத்துவம் தெரியாம இல்லீங்களா. ஆனா நம்ம அப்படி இருக்கிறவங்க பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா, கோபப்படு தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்க மேல கோபப்படுறது இல்ல, சரி நீங்க அப்படியே மறிச்சாலும் கூட நான் உங்களை என்ன கொண்டு வரேன், 1000 வருட அரசாட்சியில கொண்டு வந்துடுறேன். அப்ப நாம என்ன பண்ணலாம், அப்படி இருக்கிறவங்கலாம் அவங்களை அப்படி இருக்கிறதுனால நம்ம கோபப்பட வேணாம்னு சொல்லணும், இதுக்கு மேலேயும் விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம சொல்றோம் சபையினுடைய 3 பார்ட்ல என்ன சொல்றோம், அழைக்கப்பட்டவர் நிலையில இருக்கிறீங்கப்பா நீங்க, அதுக்கப்புறம் 2 நிலை இருக்குது, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலை, உண்மையுள்ள நிலை, அதுக்கு முயற்சி பண்ணுங்க, இது நம்ம சொல்லணும், இது செய்யறோம். அப்புறம் அந்த நிலைமைக்குள்ள வரக்கூடிய நாம கூட சகோதரிகள் அங்க என்ன பிரதர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நாமும் கூட ரொம்ப எக்ஸாக்டா இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அந்த நீதியினுடைய நிலை அதை கிருபையா பெற்றுக் கொண்டிருக்கிறோம், அந்த கிருபையை விருதாவா நினையாத படிக்கு அதை சரியான வகையில் என்ன பண்ணணும், ஒரு புது சிருஷ்டியும் பிரயோஜன படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு நிலை இன்னைக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு கிடைச்சிச்சுன்னா அவர் பலி செலுத்திருக்கு, பலி செலுத்தி உண்மை காண்பிச்சு தேவன்கிட்ட போய் சேர்வதற்கு. ஆனா நாம இந்த நிலைமையில என்ன பண்ணக்கூடாது, கிறிஸ்தவர்கள் மாதிரி. ஆனா இது நடக்குது எங்க இல்லைங்களா? இப்ப நாம சொன்னோம்னா, சப்போஸ் இப்ப கிறிஸ்தவர்கள் அநேகர் வந்துட்டு குழந்தையாவே இருந்துட்டு குழந்தையாவே மறிச்சு போயிடுறாங்கன்னா, இன்னைக்கு அதே வார்த்தை நம்ம எங்க கூட சொல்லலாம், இங்கே கூட சொல்லணும், இங்கே கூட நம்ம சொல்லணும், ஜாக்கிரதை.